See, Brother Neville believes in laying on of hands.
கைகளை வைத்து ஜபம் செய்தலில் பாருங்கள், சகோதரன் நெவில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். என்னிடம் ஒரு சில கேள்விகள் இருப்பதை நான் காண்கிறேன். இவைகளை நான் நாளை இரவில் எடுத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றிரவு உங்களுக்காக அதை கவனிக்க எனக்கு நேரமில்லை. ஒரு கால் நேற்று இரவின் செய்தியின் அவைகள் பேரில் இருக்கலாம். இந்த செய்திகள் எதன் பேராகிலும் யாருக்காகிலும் செய்திகள் இருக்குமாயின் ஒரு இரவு அதை நீங்கள் இங்கே வைத்து விடுங்கள். நான் அடுத்த நாள் இரவு அவைகளை எடுத்துக்
கொள்வேன். Or have rather,
நாளை இரவு கூடுமானால் சில ஊழியர்களை இங்கு காண விரும்புகிறேன்.
If not some good solid man or
தேவைப்படும் நேரம் வருமானால் நாம் அடுத்துக் கொள்ளும்படியாக சில நல்ல ஸ்திரமான ஆண்களையோ அல்லது பெண்களையோ காண விரும்புகிறேன்.
Tomorrow night we start after the message.
செய்திக்கு பின்னர் நாளை இரவு பரிசுத்த ஆவிக்காக கைகளை வைத்து ஜெபிக்க துவங்குவோம். அதற்கு பின்னர் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இங்கேயே தங்கும் சாத்தியம் உங்களுக்கு இருக்கின்றது. அது அடங்குவதற்கு அவ்வளவு காலம் ஆகுமானால் விடுமுறை நாட்கள் முழுவதுமாக நீங்கள் தங்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டிற்கு போக வாஞ்சிப்பீர்களானால் ஏன் அதை பெற்றுக் கொள்ள உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குமானால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். இங்கே போவதென்று தான் தெரியவில்லை. இங்கே காண வந்திருக்கும் ஊழியர்கள் இருப்பார்களாயின் அவர்களுடைய தொலைபேசி எண்கள், எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்ற விலாசத்தையும், அதாவது எந்த இடத்தில் அவர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற விவரங்களையும் பெற விரும்புகிறோம். ஒருவரை ஒருவருடைய வீட்டிற்கும், இன்னொருவரை இன்னொருடைய வீட்டிற்கும், இன்னொருவரை இன்னொருவர் வீட்டிற்குமாக அனுப்பி வைக்க உதவும். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வழிமுறைகளை கூறுவார்கள். கடந்த இரவு அது என்ன என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். பரிசுத்த ஆவி என்னவாயிருந்தது? தேவன் வாக்களித்துள்ள அனைத்துமே அதுதான் என்று நாம் கண்டறிந்தோம். தேவனுடைய சபைக்கு என்ன தேவையாய் இருக்கும் என்பதனை அதில் நாங்கள் கண்டோம். நாம் அதை ஒரு முத்திரையாகவும், ஏற்றவாளனாகவும், இணைப்பார்களாகவும், சந்தோஷமாகவும், சமாதானமாகவும், உயிர்த்தெழுதலாகவும் கண்டோம். தேவன் சபைக்கு வாக்களித்து உள்ளதான யாவும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக அடங்கியுள்ளது. இன்றிரவு நாம் பிரசங்கிக்கவோ அல்லது பேசவோ அல்லது உபதேசிக்கவோ விரும்புகிறோம். நான் ஒரு 4 அல்லது 5 பக்கங்களுக்கு வேத வார்த்தைகளையும் குறிப்புகளையும் வைத்திருக்கிறேன். நேற்று இரவு க்ரூடன்ஸ் எழுதிய ஒத்துவாக்கிய சங்கிரகத்தை நான் இங்கே விட்டுவிட்டு போய்விட்டேன். எனக்கு அது கிடைக்கவில்லை. ஆகவே என்னால் இயன்றவரை வேத வாக்கியத்தின் ஊடாக போக வேண்டியதாக இருந்தது. இன்றிரவு தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பியதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து உபதேசிக்கப் போகிறோம். எதற்காக அது அருளப்பட்டது? அது அவ்வளவு ஒரு மகத்துவமானதாக இருக்குமானால் இன்னும் ஏன் தேவன் அதை அனுப்ப வேண்டும்? நாளை இரவு அது உங்களுக்கா? எப்படி அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்? அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று எப்படி அறிவீர்கள் என்பதை குறித்து நாம் பேசலாம். பின்னர் வேத வாக்கியங்களோடு வேத வாக்கியங்களை கொண்டு விளக்கி இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் வேத வார்த்தைகளை உபயோகித்து அவைகளை விளக்கின பின்பு அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பவர்கள் முன்னாக வருவார்கள். அப்பொழுது முதல் எழுப்புதல் துவங்கி பின்னர் பரிசுத்த ஆவியுடன் முன்னேற முடியும் என்று நான் நம்புகிறேன். நாளை இரவு அது நடக்கப் போவதால் அநேகர் அந்த இரவில் சபையில் உள்ள அறைகளில் தங்க வேண்டியிருக்கும். அதிகப்படியான ஊழியர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள ஜனங்களை வழிநடத்துவதில் அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு கிடைக்க பெற்றால் அவர்களை ஊக்குவிக்கவும் ஒரு புருஷனும் மனைவியுமாய் வீடுகளுக்குள் போகவும் அல்லது பரிசுத்த ஆவியை நாடுகின்ற எவராது ஒருவருடன் வீட்டிற்கு போகவும் கூடியவர்களாய் கிடைத்தால் நல்லது என்று நான் உணர்கிறேன். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நன்றாக போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் தொலைபேசி எண்ணையும் விலாசத்தையும் இன்றிரவோ நாளையோ பாஸ்டரிடம் கொடுத்து விட்டு போங்கள். அரை சகோதரன் நேவலிடம் கொடுங்கள். அது மறுபடியும் உங்களை ஒன்று கூட்டுவதை தவிர்க்கும். உங்களுடைய தொலைபேசி எண்ணை நாங்கள் எங்கே உங்களை சந்திக்க முடியும் என்பதற்காக நீங்கள் கொடுத்து விடுங்கள். உதாரணமாக ஒரு வீட்டுக்கு என்னை போக சொன்னால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அதில் கூறுங்கள். ஒரு தனிப்பட்ட ஸ்திரீயாக இருப்பாளையானால் அப்பொழுது எங்களால் ஒரு ஸ்திரீயை மட்டும் இந்த ஸ்திரீடத்திற்கு அனுப்பலாம். பாருங்கள், பின்னர் ஒருவேளை 60 மனிதனும் அவருடைய மனைவியுமாய் இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரு ஊழியனை அனுப்பலாம். உங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதில் அக்கறை உண்டு என்று எனக்கு தெரியும். இது மிகவும் அத்தியாவசியமானது. ஒரு ஆத்மாவை தப்பி போன மார்க்கத்திலிருந்து திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்பது நினைவிருக்கட்டும். புரிகின்றதா? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியோ பசி தாபம் கொண்டுள்ளவளாய்
இருக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க அவள் பிரசவ
வேதனைப்படுகிறாள்.
இன்றிரவு வேத வார்த்தைகளை வாசிப்பதற்கு முன்னர் நாம் ஒரு நிமிடம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். உங்கள் தலைகள் வழங்கினவாறு இருக்க ஜெபிப்பதற்கு முன்னர் உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்கின்றதா? தேவனே, உங்கள் கரங்களை உயர்த்தி, தேவனே நான் பயபக்தியா என் கரங்களை உயர்த்துகிறேன், எனக்கு தேவை இருக்கிறது, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஓ கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரங்களை அவர்
காணுகின்றார்.
உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி வைத்துக் கொண்டார்கள்.
And Heavenly Father, we now come approaching Thee.
பரலோக பிதாவே, மறுபடியுமாக ஜெபத்தில் உம்மை அணுகி வருகிறோம். இந்த சிறிய தலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இன்றிரவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்கனவே ஏறெடுக்கப்பட்டாயிற்று என்பதில் சந்தேகமே இல்லை. பாடல்கள் பாடப்பட்டாயிற்று, இருதயங்கள் ஆனந்த கழிப்பினால் எங்கள் இருதயங்களை தேவனுடைய துதியில் உயர்த்தினோம்.
David said he would.
பரிசுத்தவான்களின் சபைக்கு வந்து தன் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவேன் என்று தாவீது
கூறினான்.
இன்றிரவு அநேக கரங்கள்
உயர்த்தப்பட்டன.
இந்த கட்டிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களில் சுமார் 80% பேர்கள் விண்ணப்பங்களுக்காக ஒரு கால் தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று நான் கூறுவேன். கர்த்தாவே, உண்மையல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாது என்பதை அது காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். நீரே எங்கள் ஜீவனும் சந்தோஷமும் எங்கள் சுகமும் எங்களை நிலைநிறுத்தும் பலனும் எங்கள் தங்குமிடமும் எங்கள் கேடயமும் சத்ருவின்றி எங்களை காக்கும் கேடயமாயிருக்கிறீர். எங்கள் ஜீவ யுத்தத்தை உம்மால் அல்லாமல் எங்களால் போரிட முடியாது.
Totally impossible for
எங்களால் அதை செய்வது என்பது எங்களால் முடியாது. நாங்கள் முற்றிலுமாக உம்மை சார்ந்திருக்க வேண்டியவளாயிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு இருளும் மந்தாரமுமான தேசத்தின் ஊடாக நடந்து போய்க் கொண்டிருக்கிறோம். எதிராளியானவர் எல்லா பக்கங்களிலும் வலைகளையும் கண்ணிகளையும் வைத்திருக்கிறான். எங்களுடைய பாதைகளில் கட்டாவே எங்களை விடச்சிய எதிராளியானவன் கண்ணிகளால் நிறுத்திருக்கிறான். முடிவிலே நாம் நடந்து கடந்து போக வேண்டிய மரணம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நீளமான இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறது நமக்கும் கூட தெரியும். ஓ கர்த்தாவே, அப்பொழுது யார் எங்கள் கரங்களை பற்றிக் கொள்வார்கள்? உண்மை இப்பொழுதே அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறீர் என்றும் நாங்கள் உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். மரணம் என்று அழைக்கப்படுகின்ற வாசலுக்குள் எங்கள் வாழ்க்கையின் மகத்தான அந்த கடைசி நேரத்திலே நாங்கள் உள்ளே நுழையும் போது நங்கோரும் பாய்ச்சப்பட்ட நிச்சயம் எங்களுக்கு அதனால் உண்டாயிருக்கும். அதனால் முன்காலத்து பரிசுத்தவான்களுடன் நாங்களும் சேர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையில் நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை கூப்பிடும் போது நான் மறுத்தோன் மத்தியில் இருந்து வெளியே வருவேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நம்மால் கூற முடியும். இப்பொழுது பிதாவாகிய தேவனே, எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய கூடுதலையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்திற்கோ அல்லது வார்த்தைக்கோ முரணாக நான் எதையாவது சொல்ல வேண்டியிருந்தால் சிங்கங்களின் கெபியில் நான் இருந்த போது அவைகளின் வாயை நீர் கட்டினது போன்று என்னோட வாயையும் கட்டி போட உமக்கு இன்னமும் வல்லமை இருக்கிறது.
And we pray, Lord, that you
கர்த்தாவே, இன்றிரவு நீர் காதுகளையும் இருதயங்களையும் திறந்து அவர்களுக்குள் ஒரு பசி தாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் தேற்றிடவாளன் வருமட்டாக அவர்களால் எங்கேயும் படுக்க முடியாமலும் இளைப்பார முடியாமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் அவ்வளவு பசியாய் இருப்பார்களாக. அவருடைய வருகை நிழலில் இந்த கடைசி நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்திகள் யாவையும் அதையே குறிப்பிடுகின்றன. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டியது ஜனங்களின் பொறுப்பாயிருக்கிறது. இன்றிரவு நாங்கள் இப்பொழுதே எங்களுடைய மேல் ஓட்டை அவிழ்த்து அதை ஒரு புறமாக வைத்துவிட்டு தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாயிருக்கிறேன். உம்முடைய ஆவியானது அலை அலையாக என் ஊடாக பாய்வதாக. உம்முடைய சித்தத்தின்படியா என்னை வார்த்தித்து உருவாக்கி அருள்வீராக. நான் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய நோக்கத்துக்கென்று நான் சமர்ப்பிப்பேன் என்று கூறுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு செவிக்கடும். மழையாயிருக்கும் இந்த இரவில் நாங்கள் காணப்படும்படிக்கு இங்கே வரவில்லை. போவதற்கு வேறு ஏதும் வழி இல்லாததினால் நாங்கள் இங்கு வரவில்லை. பயபக்தியான, புனிதமான, பரிசுத்தமான ஒரு நோக்கத்தை எங்கள் இருதயங்களில் கொண்டவர்களாய், அடாவது மண்டையிலே நெருங்கி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் உம்மண்டை நெருங்கி வருவோமானால் நீ எங்களண்டை நெருங்குவீர் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய் வந்திருக்கிறோம். அக்காரணத்தினால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பசியோடு வருகிறவன் பசியாய் திரும்பி போவதில்லை.
Blessed are they that do hunger and thirst for righteousness, said Jesus.
நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு கூறியுள்ளார்.
And if we ask,
நாங்கள் அப்பத்தை கேட்டால் நாங்கள் ஒரு கல்லை பெற்றுக் கொள்ள மாட்டோம். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கின்றது.
And if we ask for fish,
நாம் ஒரு மீனை கேட்டால் ஒரு பாம்பை பெற்றுக் கொள்ள மாட்டோம்.
But God our Father will feed us.
ஆனால் எங்கள் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றதானே அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியுமாகிய பரலோகத்தின் மன்னாவினால் நம்மை போஷிப்பார். கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உம்மண்டையில் காத்திருக்கையில் எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதிலளியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமேன்.
Now, you that's keeping these scriptures down, if you would turn with me,
வேதாகமத்தை தங்களோடு வைத்திருக்கிறவர்கள் யோவான் 14 அதிகாரத்துக்கு வேதத்தை என்னோடு திருப்புங்கள்.
We want to begin at the 14th chapter of Saint
பரிசுத்த யோவான் 14 அதிகாரத்திலிருந்து நாங்கள் துவங்க விரும்புகிறோம்.
And let's start about the 14th verse, Saint John 14:14.
யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து துவங்கி ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். இன்று நான் பேசப் போகின்றவைகளின் மிகுதியான காரியங்களை இந்த பகுதியில் நாம் காணலாம். நினைவிருக்கட்டும், சிவப்பு எழுத்துக்கள் வேதாகமங்களை உடையவர்கள், இவை சிவப்பு எழுத்தில் இருக்கிறது. இவைகள் இயேசுவானவர் தாமே பேசின வார்த்தைகளாயிருக்கிறது. ஆகவே அவர் கூறின வண்ணமாகவே இருக்கும் என்று நாம் அதிக நிச்சயமாயிருக்கலாம்.
Heavens and earth will pass away, but his word shall never
fail. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை.
Now we shall read from the 14th.
இப்பொழுது நாம் 14 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
If ye shall ask anything in my name,
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
What a blessed promise.
என்ன ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார்.
Even the Spirit of Truth, whom the world cannot receive.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. கிரேக்கு வேதாகமத்தை படிக்கின்றவர்கள் இங்கே இதை காணலாம். அங்கே காணுதல் என்பதற்கு புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகும்.
ஏனென்றால்
உலகம் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும். அது அவ்வளவு உண்மையாயிருக்கிறது. அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை, யாரை சத்தியத்தை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. ஆனால் நீங்களோ அவரை அறிவீர்கள். யாரை? ஏற்றவாளனை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி பாருங்கள், நிகழ்காலம் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள்.
What is it, the same comforter?
அது என்ன? அதே
தேற்றவாளன்.
நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். நான் என்பது தனி பிரதி பெயர் என்று எவருமே அறிவர்.
நான்
உங்களிடத்தில் வருவேன்.
இன்னும்
கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள்.
Because நான்
பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள்.
At that day you shall know that I am in my Father.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய கருத்தின் மையம் அங்கேதான் இருக்க போகின்றது. ஆனால் நாம் தொடர்ந்து வாசிக்க போகின்றோம். அதையும் நான் இப்பொழுது மறுபடியும் வாசிக்கட்டும். அந்த நாளிலே, மகத்தான நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே, அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது.
என்
கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான்.
என்னிடத்தில்
அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான்.
And I will love him and will manifest myself.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார்.
Judas said unto him,
காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி,
Lord, how is it that thou
ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். உலகம் என்பது உலக ஒழுங்கு என்று பொருள்படும். உங்கள் வேதாகமத்தில் ஓர அர்த்தம் இருக்குமாயின் அதில் உலக ஒழுங்கு என்று எழுதப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை ஸ்தாபன சபைகள் முதலானவைகளை குறிக்கிறது. பாருங்கள், நீர் எப்படி எங்களுக்கு மாத்திரம் உம்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம்? உம்மால் அதை எப்படி செய்ய முடியும்? ஏசவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
And my father will love him, and we will come unto him and make
அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
He that loveth me not,
என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஒரு கால் சபை ஸ்தாபனங்கள் கூறுகின்றவைகளை கை கொள்ளுவான், ஆனால் அவர் கூறுகின்றவர்களை கை கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு
சொன்னேன்.
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும், அதாவது அவருடைய வார்த்தையை, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படியானால் எந்த நோக்கத்துக்காக தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்? தேவன் தாமே தமது ஆசீர்வாதங்களை தமது வார்த்தையுடன் கூட்டுவாராக.
Jesus said that at that day you'll know that I am in the
இயேசு சொன்னார், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று. இப்பொழுது நாம் இதை கூற போவதாயிருந்தால், இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட போகிறது. லூயிவில் உள்ள கிறிஸ்தவ வர்த்தகர் ஒருவர் சற்று முன்னர் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டார். அப்பொழுது அவர், வில்லி, நேற்றிரவு நீர் அளித்த செய்தி 40,000 பேரை அடையாமல் உமது சிறிய கூடாரத்தில் உள்ள 150 அல்லது 200 அல்லது 300 பேர்களை மாத்திரம் அடைவது ஒரு அவமானமான செயலாக இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, இயேசு வர தாமதிப்பாரானால் இப்பொழுதிலிருந்து இன்னும் 6 மாதங்களுக்குள்ளாக சுற்றி உள்ள உலகம் முழுவதுமே இதை கேட்கும் என்று.
புரிகின்றதா?
இந்த ஒலிநாடாக்கள் பாருங்கள், உலகம் முழுவதுமாய் போகும். ஆகையினால் நாம் சத்தியம் என்று விசுவாசிப்பவர்களை நாங்கள் இங்கே போதிக்கின்றோம். நாங்கள் கண்டறிந்ததை தேவன் இங்கே சத்தியம் என்று உறுதிப்படுத்தினார். இப்பொழுது பரிசுத்த ஆவியை அனுப்பினதில் தேவனுடைய நோக்கம் என்ன? நான் அதற்காக யோவான் 14 துவங்கி குறித்து வைத்து அந்த அதிகாரம் முழுவதுமே 14 வசனம் முதல் ஒரு அடிப்படைக்காக வாசித்தேன். பரிசுத்தாவி அனுப்புவதில் தேவன் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருந்தார் என்று இங்கே பார்த்தோம். அதாவது தேவன் தாமே அவருடைய சபைக்குள்ளாய் ஜீவித்து அவருடைய திட்டங்களை சபையின் மூலமாக தொடர்ந்து செய்யும்படியாக அனுப்பினார். அதாவது தேவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து கொண்டு அவருடைய திட்டங்களை கிறிஸ்துவின் மூலமாய் தொடர்ந்து செய்யும்படியாக, கிறிஸ்துவுக்கு புறம்பாக சபைக்குள்ளாக அவருடைய கிரியைகளை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவி என்னதென்று. அது தேவன் என்று நாம் கடந்த இரவு கண்டறிந்தோம். நாம் தேவனை குறித்து சிந்திக்கும் போது இங்கே என்னுடைய பிதா என்று கூறினது போன்று பிதா என்றும் குமாரனாகிய தேவனை இயேசு என்றும் பரிசுத்தாவியாகிய தேவன் என்று இன்று நாம் அழைக்கின்றது போன்று.
Now that does not mean that there are
அதனால் மூன்று தனிப்பட்ட நபர்கள் வித்தியாசமான தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல.
It means that there is one God.
ஒரே தேவனானவர் மூன்று உத்தியோகங்களில் இருக்கிறார் என்று பொருள்படும்.
May we say it like this?
நாம் அதை இந்த விதமாக சொல்லுவோம்.
All that God was.
தேவன் என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் தேவன் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். ஏனென்றால் அவர் தம்மை வெறுமையாக்கி அதை கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்து சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமாக இருந்தார். யெகோவா என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அதை அனைத்தையும் அவர் சபைக்குள்ளாக ஊற்றினார். ஒரு தனிப்பட்ட நபருக்குள் அல்ல, ஆனால் முழு சரீரத்திற்குள்ளாகவும் ஊற்றினார். அங்கேரா நாம் யாவரும் ஒருமைப்பாட்டிற்குள் வரும்போது நம்மிடம் வல்லமை இருக்கிறது. தேவன் என்னவாக இருந்தாரோ அது அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. கிறிஸ்து என்னவாக இருந்தாரோ அது அனைத்தும் உனக்குள்ளாக இருக்கிறது. தேவன் மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 3:16 அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டோம். தேவன் யெகோவா மாம்சமாகி பூமியின் மேல் நடந்தார், எங்களுடைய சொந்த கண்களாலே அவரை கண்டோம். யோவான் 14:16 உங்களுக்கு தெரியுமா, பிலிப்பு அவரை பார்த்து ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று கூறினார். இயேசு சொன்னார், பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா?
மேலே
கண்டபோது நீ பிதாவை கண்டாய். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகின்றாய் என்று. தேவன் மாம்சமாக ஆனார். இப்பொழுது அதோ இங்கே இருக்கிறது. பிதா உனக்கு மேலாக தேவனாய் இருந்தார். நாம் கூறுகின்றோம், ஆதாம் இருந்தது முதற்கொண்டு இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் மோசேயின் மேலும் இஸ்ரவேல் பிள்ளைகளின் மேலும் அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தார். பின்னர் தேவன் நம்மோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார், நம்மோடு கூட நடந்தார், நம்மோடு கூட சாப்பிட்டார், நம்மோடு கூட உறங்கினார். நமக்கு மேலாக இருந்த தேவன், நம்மோடு கூட இருந்த தேவன், இப்பொழுதோ நமக்கு உள்ளாக இருக்கின்ற தேவன். தேவன் என்னவாக இருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டது. கிறிஸ்து என்னவாக இருந்தாரோ அதெல்லாம் சபைக்குள்ளாக வந்துவிட்டது. அது என்ன? அது தேவன் உனக்குள்ளாய் கிரியை செய்கிறதா இருக்கிறது. உலகத்தின் எந்த பகுதியிலாயினும் உன்னை அவர் அழைக்கும்படியாய் வரும்போது நீ சரியாக அங்கே இருக்கின்றாய். அவருடைய நன்மையான சித்தத்தை செய்யும்படியாய் உனக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி கூற வேண்டியவளாய் இருக்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேவனை அனுப்பியதன் நோக்கம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சபையில் ஜீவிக்கும்படியாகவும் ஒவ்வொரு காலத்தின் ஊடாகவும் அசைபாடிக்கொண்டு அவருடைய தெய்வீக சித்தத்தை கிரியை செய்து கொண்டு போகவே அனுப்பப்பட்டார். மனிதர்கள் உங்களை பரிகாசம் செய்யும் போது அவர்கள் உங்களை பரிகாசம் செய்யவில்லை, உன்னை அனுப்பினவராகிய அவரை தான் பரிகாசம் செய்கிறார்கள்.
Jesus said, "Blessed."
ஆகவே இயேசு சொன்னார், என்னிமித்த மனிதர் உங்கள் மேல் பலவிதமான தீமைகளையும் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று. மறுபடியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றார். ஏனென்றால் தேவன் தம்மை தாமே கிறிஸ்துவுக்குள்ளாக அறியும்படியாய் செய்த போது அவர்கள் அவரை வெறுத்தார்கள். அவரை அதிகமாக வெறுத்தவர்கள் யார்? சபையார்தான். சபையானது அவரை மோசமாக வெறுத்தது. குடிகாரனை விட அதிக மோசமாக அவர்கள் அவரை வெறுத்தனர். மற்றெல்லா ஜனங்களை காட்டிலும் அவர்கள் அவரை அதிகமாக வெறுத்தனர். அவரை வெறுத்தது சபைதான். ஆகவே காஸ்மாஸ் உலகத்தை நீங்கள் பார்க்கும் போது உலக ஒழுங்கு உலகமானது அவரை அறியவில்லை என்றால் சபையானது அவரை அறியவில்லை என்பதாகும். அவர் தமக்கு சொந்தமானதே வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஓ, நாம் அவரை எப்படியாய் நேசிக்கவும் அவரை ஆராதிக்கவும் வேண்டியவராய் இருக்கிறோம்.
The purpose of God wanting to become
ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த காரியத்தை கடந்து போகும் முன்பு நாம் இதை உபயோகிப்போம்.
லூத்தின்
நாட்களில் மீட்பின் நியமங்களின்படியாய் சோதனையும் கச்சமுமான நேரத்தில் காரணமாக நகோமி தேசத்தை விட்டு வெளியேறினார். அவள் மோவாபி தேசத்திற்கு சென்றால் அது வெதுவெதுப்பான பெயர் கிறிஸ்தவர்களை போன்றது. ஏனென்றால் மோவாபியர்கள் லோத்தின் குமாரத்திகளின் மூலமாய் உருவான ஒரு தேசம். அவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு கலப்பு கூட்டமாயிருந்தார்கள். அதன் பின்னர் நகோமியுடைய புருஷனும் அவளுடைய இரண்டு குமாரர்களும் மறுத்து போனார்கள். நகோமி தன் தேசத்துக்கு திரும்பி வரும்படியில் நகோமி இருவருமே திரும்பி வரும்படியில் அவளுடைய மருமகள்களில் ஒருத்தியான ஓர்பால் தன்னுடைய தேசத்திற்கும் தன்னுடைய தேவனிடத்திற்கும் தன்னுடைய சபையிடத்திற்கும் தன்னுடைய ஜனத்தண்டைக்கும் திரும்பி போய்விடுவதாக கூறினார். நகோமி தன்னுடைய அடுத்த மருமகள் ரூத்தையும் திரும்பி போகும்படி முயற்சி செய்தார். ஆனால் அவளோ
அவளோ
உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எங்கே மறிப்பாயோ அங்கே நானும் மறிப்பேன். நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுவாயோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். நான் திரும்பி போக மாட்டேன் என்று கூறினாள். ஒரு நபர் ஒரு தரிசனத்தை உடையவனாய் இருக்கும் போது காரியம் அப்படியா இருக்கும்? அவளுடைய ஜனங்கள் அவரிடத்தில் நீ அங்கே போய் ஒரு பரிசுத்த உருளை அல்லது அப்படி ஏதோ ஒரு காரியமாய் ஆக போகின்றாய் என்றார்கள். அவர்கள் அப்படி கூறினது அவளுக்கு எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. அது ரூத்திற்கும் எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. நிறைவேற வேண்டிய ஒரு தேவனுடைய நோக்கம் அங்கே இருக்கின்றது. இன்றிரவு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எவ்வளவு பசியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு நிச்சயமாக அவ்வளவாக ஏதோ காரியம் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை எடுக்கின்றது. லூத்தினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டி இருந்தது போன்று உங்களுடைய ஜீவியத்திலும் அவருடைய நோக்கம் ஒன்று நிறைவேற வேண்டியதாக இருக்கின்றது. இந்த கதையானது அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுவிட என்னால் முடியாது. கோவாசி நாட்களில் இருந்த மீட்பின் நியமங்களை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு ரூத்தினுடைய சரித்திரம் தெரியும். எப்படி அவள் வயலில் சிந்தி கிடந்ததை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் என்றும் கோவாசின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது என்பதையும் அறிவீர்கள். அவன் அவளை மணந்து கொள்வதற்கு முன்னர் நகோமி இழந்து போன யாவத்தையும் அவன் மீட்டுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது.
And the only one that could redeem
நகோமி இழந்து போன அவளுக்குள்ள யாவையும் மீட்பு நியமத்தின்படியாய் மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று ஒரு நெருங்கின உறவின்
முறையான்.
அவன் அவளை மீட்டுக் கொள்ள முன்னர் அவன் ஒரு நெருங்கின உறவின் முறையானாக இருக்க வேண்டும். அவன் தான் அவளுக்கு இருந்த நெருங்கின உறவின் முறையான், சுதந்திரவாளி. நகோமி இழந்து போன யாவத்தையும் தான் மீட்டுக் கொண்டதாக அவன் நகரவாசலுக்கு வெளியே பகிரங்கமாக ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டியவனாயிருந்தான் அல்லது அறிக்கை செய்ய
வேண்டியவனாயிருந்தான்.
மூப்பர்களுக்கு முன்பாக தன் பாதரட்சியை கழற்றி போட்டு நகோமிக்கு சொந்தமான ஏதாகிலும் இங்குள்ள யாரிடமாவது இருக்குமானால் இன்றைய தினம் நான் அதை மீட்டுக் கொண்டேன் என்று கூறி அதை செய்தான். அந்த வண்ணமாகவே தேவன் செய்து அவருடைய சொந்த நியமங்களை பின்பற்றினார். நீங்கள் பின்பற்றும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்துவிட்டு அவர் வேறொரு நியமத்தை பின்பற்ற முடியாது. அவருடைய சொந்த நியமங்களை அவர் பின்பற்றினார். பின்னர் தேவன் இழந்து போன சபையை, இழந்து போன உலகத்தை, இழந்து போன சிருஷ்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆவியில் எல்லையற்றவராகிய தேவன் இழந்து போன மனித வர்க்கத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக
to redeem the lost human race
ஆவியில் எல்லையற்றவராகிய தேவன் இழந்து போன மானிட வர்க்கத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் தாமே நெருங்கின உறவின் முறையானாக ஒரு மனிதனாக மரியாளின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குமாரனாக ஆனார். அதன் பின்னர் அவர் ஒரு அடையாளத்தை அல்லது ஒரு அறிக்கையை எருசலேமின் நகரவாசலுக்கு புறம்பே செய்தார். அவர் மானத்துக்கும் பூமிக்கும் இடையே தூக்கி நிறுத்தப்பட்டு மாறித்து யாவத்தையும் மீட்டுக் கொண்டார். ரத்தம் சிந்துதலின் மூலமாக தாமல் கண்டு அவருடைய சபையை பரிசுத்தப்படுத்தி அவர் மூலமாய் அவர் தாமே அதற்குள்ளாக இருந்து கொண்டு ஜீவிக்கவும் ஐக்கியம் கொள்ளவும் உறவாடவும் அப்படி செய்தார். சாயங்கால நேரத்தில் சபை நேரத்தில் தேவன் கீழே இறங்கி வந்து பெற்றதான அந்த இழந்து போன ஏதேனின் ஐக்கியத்தை மீண்டும் இருக்கும் பொருட்டு அப்படி செய்தார். நீங்கள் கவனித்தீர்களா, சூரிய அஸ்தமனத்தின் போது அந்நாளின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் இறங்கி வந்தார். இரவு நேரம் துவங்க இருக்கும் போது அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது. ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் சபையை பற்றியும் தேவனை பற்றியும் அப்போது சிந்திக்கின்றனர். சூரியன் அஸ்தமிக்கின்றதை நீங்கள் காணுகிறீர்கள், உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்கிறதை உணர்கிறீர்கள். சாயங்காலத்தின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் கீழே இறங்கி வந்து அவர்களுடன் உரையாடுவார். அங்கே அவர் அந்த ஐக்கியத்தை இழந்து போனார். ஏனென்றால் பாவமானது அவர் அதை செய்ய முடியாதபடி தடுத்தது. அவர் மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். அவர் மீண்டும் மனிதனிடத்தில் வந்து மனிதனுக்குள் ஜீவித்து அவருடன் உரையாடும் நிலைக்கு ஒரு மனிதனை திருப்பி கொண்டு வந்து தேவனால் அளிக்கப்பட்ட அவருடைய உரிமையை அவனுக்கு கொடுக்கும் பொருட்டு அப்படி செய்தார். அவர் அதைத்தான் செய்தார். பரிசுத்த ஆவியின் நோக்கம் அதுவே. அது மறுபடியும் பிதாவாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்முடைய மீட்பின் திட்டத்தை முடிக்கும்படியாக உனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டு அவருடைய திட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார். உன் மூலமாக கிரியை செய்து கொண்டு உன்னை அவருடன் ஒரு உடன் ஊழியனாக்குகின்றார். உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உங்களுடைய விழுந்து போன சகோதர சகோதரிகளுக்காக உனக்கு ஒரு பாகத்தை கொடுத்து அவர் ஏதேன் தோட்டத்தில் செய்வது போன்று இழந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும்படியாக அவர் தம்முடைய ஆவியையும் அவருடைய அன்பையும் உனக்கு கொடுக்கிறார். ஆதாமே ஆதாமே எங்கிருக்கின்றாய் என்று அவர் தேடினது போன்று நீ செய்ய. பரிசுத்த ஆவியானது அதைதான் ஒரு மனிதனுக்கும் அல்லது ஒரு மனுஷிக்கும் செய்கிறது. அது அவளுடைய இருதயத்தை தாக்கி அங்கே தங்கும் போது அங்கே இழந்து போன ஆத்துமாக்களுக்காக ஒரு பசியும் ஒரு தாகமும் உண்டாக்குகின்றது. இன்றைக்கு நடக்கும் கூட்டங்களின் விவகாரங்களும் அதுவே. இறந்து போனதும் மறித்துக் கொண்டிருக்கிறதுமான ஆத்துமாக்களை தேடி போகும்படியாக அங்கே போதுமான பரிசுத்த ஆவியின் தொழுதல் இல்லை. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு பதிலாக தங்களுக்கு ஒரு பெயரை அல்லது ஒரு சபையையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தையோ எழுப்ப திட்டமிடுகின்றனர். என்ன ஒரு பரிதாபமாக இருக்கின்றது. நாம் இதை குறித்து நீண்ட நேரம் பேசலாம். தேவன் தம்மை கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். உண்மைதான், கிறிஸ்துவும் தம்மை தாமே சபைக்குள்ளாக ஊற்றினார். ஆகையினால் இப்பொழுது கவனியுங்கள். அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் அந்த முழு திட்டமும் ஒரு இரட்சிப்பின் திட்டத்தின் கீழ் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேவன் திருபவமாக வந்து ஆதியில் செய்தது போன்று அவர்களுக்குள்ளே ஜீவித்து அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களுடைய ஜனங்களோடு உறவாடுவதாகும். இப்பொழுது அவருடைய சபையை பேசும் நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு அவர் தம்மை சபையின் ஊடாக ஊற்றவும் அன்பு கூறவும் முழு நிச்சயமாய் நம்ப செய்யவும் ஐக்கியம் கொள்ளவும் கூடிய நிலைமைக்கு சபையை கொண்டு வந்த பின்னர் அப்பொழுது ஒரு ஏதேனின் நிலையை உருவாகும். சபையானது அவரை எந்த இடத்தில் விட்டதோ அந்த இடத்திற்கு அது விழுந்ததான ஏதேனுக்கு மறுபடியும் கொண்டு போகின்றார். அங்கேதான் அது தன்னுடைய முதலாவது துவக்கத்தை ஆரம்பித்தது அல்லது விழுந்தது. அந்த இடத்திற்கு தான் அது மறுபடியும் கொண்டு செல்லப்படும். முழுவதும் கரையற்றதாய் மீட்கப்பட்டதான அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு போகின்றார். சபையானது இவ்வுலகில் கொஞ்ச காலம் இருந்தது. சபையானது உண்மையிலேயே சீர்திருத்தத்திற்கு பிறகு 1500 வருஷங்களான இருண்ட காலத்திற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் காலத்திற்கு பிறகு வந்ததான முதல் சீர்திருத்தக்காரர் லூதர் ஆவார். பின்னர் லூதர் வந்த பிறகு தேவன் தம்முடைய ஆவியை சற்று தூக்கிவிட்டு நீதிமானாக்கப்படுதலில் சபையின் மேல் ஊற்றினார். அதன் பின்னர் வெஸ்லியின் நாட்களில் அவர் தன்னை சற்று அதிகமாக பரிசுத்தமாகுதலில் ஊற்றினார். இப்படியாய் சபையின் காலமானது வளர்ந்து கொண்டே போய் முடிவு காண வருகிற வேளையிலே தேவன் தம்முடைய சபையை நிரப்பிக் கொண்டிருந்தார். சுற்றுமுற்றும் பார்த்து அது உண்மையா இல்லையா என்று கண்டறியுங்கள். லூதரனுடைய காலத்தை நோக்கி பாருங்கள். சரித்திரத்தை வாசித்தவர்களே, அவர்களுடைய எழுப்புதலையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நோக்கி பாருங்கள். வெஸ்லியின் எழுப்புதல் எவ்வளவு பெரிதாக இருந்தது, எவ்வளவு வல்லமை அவரிடம் இருந்தது, ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தது என்று பாருங்கள். வெள்ளைகோத்து நாட்களை பாருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன ஒரு எழுப்புதல் இருந்தது, என்ன ஒரு மகத்துவமாய் இருந்தது, எந்த அளவுக்கு பரவலாக இருந்தது என்று பாருங்கள். நம்முடைய சண்டே விசிட்டர் கத்தோலிக்க ஏடு போன்ற பத்திரிகைகளும் கூட, அதாவது ஒரு வருடத்தில் வெள்ளைகோத்துக்கள் 15,00,000 பேர்களை மனமாற்றுகிறார்கள் என்று அது வெளியிட்டது. மற்ற எல்லா சபைகளையும் ஒன்றாய் சேர்த்தாலும் அதையெல்லாம் கடந்து அதிகமாக செய்துவிட்டால் என்று பிரசுரித்திருக்கிறது. 1,00,000 பேர்களை தான் கத்தோலிக்க சபை மாற்றி இருக்கிறது என்று கூறுகிறது. அவர்களுடைய சொந்த பத்திரிகையாகிய சண்டே விசிட்டரே, பெந்தேகோஸ்துகள் தான் அதிகமானவர்களை மனமாற்றி இருக்கிறார்கள் என்று அறிவித்துள்ளது.
And remember, Pentecostal conversions is
பெந்தேகோஸ்து மனமாறுதல் என்பது பரிசுத்த ஆவி நிறைந்த மனமாற்றம் என்பதை நினைவிருக்கட்டும். அவர்கள் துவங்கிய நேரத்தில் மிகவும் குறைவானவர்களாய் அங்கே அந்த பக்கத்தில் ஒரு கிட்டாருடன் துவங்கினார்கள். அவர்களுடைய பெண்கள் ஒரு ஜோடி காலடிகள் கூட வாங்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். வெயிலடிகளில் படுத்து தூங்கி சோளத்தை பொறுக்கியாக எடுத்து சூடாக்கி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரொட்டி செய்து கொடுத்தார்கள். ஆனால் அவர் எந்த நிலைக்கு வந்தாயிற்று? உலகிலேயே மிகுந்த வல்லமை பொருந்திய ஒரு சபையாக இருக்கிறது. உலகத்தின் கண்களுக்கு அல்ல, தேவனுடைய கண்களுக்கு அப்படி இருக்கின்றது. அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரோ அதன் மூலமாய் அவர் அதை நிரூபிக்கிறார். அவர் தம்மை தாமே அவர்களுக்குள்ளாய் ஊற்றுகிறார். அவர் அதை அவர்களுக்குள் ஊற்றுகிறார். இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். தேவன் அவர்களுக்குள் தம்மை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சபையானது லூத்தர், வெஸ்லி ஆகியோரை கடந்து எழுப்புதல் பெந்தேகோஸ்தின் மத்தியில் இருந்துள்ளது. இப்பொழுது அதே பரிசுத்தாவியின் மூலமாக நாம் வந்து கொண்டிருக்கின்றதான இந்த காலத்திற்குள் சற்று அதிகமாக பெற்றுள்ளோம். லூதரன்கள் அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு பரிசுத்தாவியின் ஒரு பகுதிதான் கிடைக்க பெற்றார்கள்.
When the Methodists got sanctified, that was a work
Methodistigal parisuthamaakkappatta pore adu parisuthaavin kiriyaiy irundathu. Arangal adu parisuthaavin oru paguriyaiy irundathu. Namayellamal avargal poruvaraga pogirathalle endru veda vaarthigal koorugindrathu. Porigindratha?
Now, God as the light has begun.
Indha kadaisi naathai velichamaanadhu pragaasikka thodangi vittadhal devan nammidirundhu magathaana kaaryathai edhirpaarkkirar. ஏனெனில் எவரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். எனவே அவர் ரூதரன்கள் அல்லது மெத்தசுகளை காட்டிலும் நம்மிடம் அதிகமாக அவர் கேட்பார். ஏனென்றால் அவர்கள் பெற்றிருந்ததை காட்டிலும் நாம் ஒரு அதிகமான வெளிச்சத்தையும் ஒரு அதிகமான வல்லமையும் ஒரு அதிகமான சாட்சியை பெற்றவராயிருக்கிறோம். இப்பொழுது உயிர்த்தெழுதலில் மிக பெரிய சாட்சி உடையவராயிருக்கிறோம். அவர்களுக்கு இருந்ததை காட்டிலும் நாம் அதிக உறுதியாயும் நிச்சயமானதாயும் இருக்கிற காரியங்களை உடையவராயிருக்கிறோம். சமீபத்தில் நார்வர் லூதரன் கல்லூரிக்கு கூறினது போன்றே அது இருக்கின்றது. அவர்கள் எங்களிடம் என்ன உள்ளது என்றார்கள். நான் சொன்னேன், ஒரு மனிதன் வயலில் சோளத்தை விதைத்தான். முதலாவதாக சிறு முளைகள் முளைத்தழும்பின. அவன் சோள பயிருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான். மறைமுகமாக அவனது பெற்றவனாயிருந்தான். ஆனால் அவன் அதை அதன் ஆரம்ப கட்டத்தில் பெற்றவனாயிருந்தான். அடிப்படையாக அது ஒரு தண்டாக மாறும். அதனின்றி மகரந்த போடி வெளிவரும். அதுதான் மெத்தடிஸ்டுகள் என்றேன். நீங்கள் இயற்கையை கவனிப்பீர்களே, ஆனால் தேவன் கிரியை செய்கின்றதை நீங்கள் அங்கே காணலாம். என் ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் அதற்குள் அடங்கியிருக்கிறது. புரிகின்றதா? அது இயற்கையை கவனித்து அது எப்படி கிரியை செய்கிறது, எந்த காலம் எந்த நேரம் என்று பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும். காலத்தை கவனியுங்கள். அதற்கு பின்னர் மெத்தடிஸ்டுகள் அவர்கள் மகரந்த போடிகளாயிருந்தார்கள். அவர்கள் லூதரன்களை திரும்பி பார்த்து எங்களிடம் பரிசுத்தமாக இருக்கிறது, உங்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லை என்கிறார்கள். அடிப்படையாக மகரந்த பொடியிலிருந்து மெத்தடிஸ்டுகளிலிருந்து தானியம், ஒரு தானியம் நிறைந்த கதிர் தோன்றினது. அதுதான் பெந்தேகோஸ்தே. அங்கேதான் காரியம். அதனுடைய ஒரு படிதான் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். அதனுடைய இன்னொரு படியாக இருக்கிறது பரிசுத்த ஆவி. அதனுடைய இன்னொரு படியாக இருக்கிறது அது பெந்தேகோஸ்து, லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்து.
Now what the Pentecost
இப்பொழுது பெந்தேகோஸ்து என்ன செய்கிறது? நான் அதை ஒப்பிடுகிறேன். ஏனென்றால் பெந்தேகோஸ்தின் அது ஒரு பச்சை இலையை, ஒரு மகரந்த பொடியை அது கொண்டு வரவில்லை. ஆனால் தானியமானது மகரந்த பொடியிடம் உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றும், மகரந்த பொடியான இலையிடம் உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றும் கூற முடியாது. ஏனென்றால் இலையில் இருந்த அதே ஜீவன் தான் மகரந்த பொடியை உண்டு பண்ணினது. மகரந்த பொடியில் இருந்த அதே ஜீவன் தான் தானியத்தை உண்டு பண்ணினது.
And it was the Lutheran church that made the Wesley church. It was the Wesley church that made the Pentecost.
ஆனால் பெந்தெகோஸ்தே அது
என்ன?
உலகத்திலே பூமிக்குள்ளாக சென்ற அதே விதமான தானியத்தை திரும்பமாக கொண்டு வருவதாக இருக்கிறது.
Bringing back all the fullness of the power of Pentecost.
கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியை கொண்டு பெந்தெகோஸ்தே வல்லமையின் ஒரு நிறைவையும் திரும்பமாக கொண்டு வருதலாக இருக்கிறது. பாருங்கள், ஓ விசுவாசிக்கவும் நோக்கி பார்க்கவும், அது ஒரு மகத்தான காரியமாயிருக்கிறது.
In this age that we're now living,
இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த காலமானது பெந்தெகோஸ்தேவையும் கடந்து ஒன்றாக இருக்கிறது. பெந்தெகோஸ்தினர் தங்களை ஸ்தாபனமாக ஆக்கிக்கொண்டு நாங்கள் இதுவாயிருக்கிறோம், நாங்கள் அதுவாயிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஸ்தாபனங்களை குறித்து அதிக பாவனை செய்கிறார்கள். அது வெறுமனே ஸ்தாபமாயிருக்கிறது. அதற்கு ஒன்றும் உங்களால் உதவி செய்ய முடியாது. அது ஸ்தாபமாயிருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். அதை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டமாயிருக்கிறது. ஆனால் சபையோ கடந்து போய்விட்டது. அது அரைகாட்டிலும் பெரியதும் அதிகமான வல்லமைக்குள் போய்விட்டது. அது வரங்கள் புதுப்பிக்கப்படுதலாகும். தெய்வீக சுகம் பெறுதல், புதருடைய ஊழியம், தேவனுடைய வல்லமைகள், இவைகளில் அநேக பெந்தெகோஸ்தருக்கு நம்பிக்கை கிடையாது. நான் காணுகின்றதான இந்த கரிசனங்களை அநேக பெந்தெகோஸ்தினர் பிசாசு என்று அழைக்கின்றனர். அநேக பெந்தெகோஸ்து ஸ்தாபனங்கள் இதனோடு தொடர்பு கொள்ள மறுக்கின்றனர். பாருங்கள், நாம் அதையெல்லாம் தாண்டி போய்விட்டோம். அந்நிய பாஷைகளை பேசுகின்ற காரணத்தால் பெந்தெகோஸ்தினரை பைத்தியம் என்று மெத்தடிஸ்டுகள் அழைக்கின்றனர். சட்டமிடுகின்ற காரணத்தால் மெத்தடிஸ்டுகளை பைத்தியம் என்று லூத்தரன்கள் அழைப்பது போன்று இருக்கின்றது. புரிகின்றதா?
But it's all a coming forth out of the Holy
Spirit. ஆனால் இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகி முடிவில் சபையானது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாகி
Hallelujah.
சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகத்தான பலமிருந்தால் நிரப்பப்பட்டு
until it's got to a place
இயேசுவானவர் செய்த அதே கிரியைகளை இப்போ சபையிலே வெளிப்படுத்தும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது.
We're close friends.
நண்பர்களே, நாம் சமீபத்தில் இருக்கிறோம். இங்கு நான் ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டு தேவன் பரிசுத்த ஆவியை சபையில் எதற்காக வைத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்ததை கூறுகிறேன். ஒரு மனிதன் தனக்கு ஒரு வீட்டை உண்டாக்கிக் கொள்கிறான், தனக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறான். அதுதான் முதலாவது காரியம். பின்னர் அவன் ஒரு ஸ்தாபனத்தை போன்று ஒரு பெரிய மனிதனாகி விடுகிறான். அது நல்லதுதான். அடுத்து சம்பவிக்கின்ற காரியம், அந்த வீட்டிற்குள் ஒரு பிறப்பு உண்டாகின்றது. அருங்கள், அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேறொரு ஆவி உள்ளே வருகிறது. அது ஒரு மகனாக இருக்கின்றது. அவன் முழுவதற்கும் அதிகாரி அல்ல. ஒரு குறிப்பிட்ட வயது வரவரைக்கும் அவன் ஒரு சுதந்திரவாதியும் அல்ல. முதலாவதாக அவன் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆம். அதன் பிறகு அவர்களுக்கு புத்திரசிவகாரத்தை பற்றின ஒரு நேதி உண்டாகிருந்தது. ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு குமாரனை பொறுத்துதல் என்பதனை பற்றித்தான் நான் இப்பொழுது பேசுகிறேன்.
Then when he came to
பின்னர் அவன் சுவீகாரம் பெறுவதற்காக ஒரு ஸ்தானத்தை அடைந்த பொழுது
இயேசுவானவர்
மறுரூப மலையில் ஒரு அழகான மாதிரியை காட்டினார். நான் உங்களுக்கு சொன்னது போன்று தேவன் தம்முடைய நியமங்களுக்கு புறம்பாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். இந்த மலையின் மேல் உங்களுக்கு ஒரு தண்ணீர் தானே நீர் கொப்பளித்து உயர தண்ணீரை தூக்கி எறிகின்றதான ஒரு ஊற்று இருந்து இந்த மலையில் இங்கே பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இந்த மலையில் நின்று கொண்டு ஓ தண்ணீரே இந்த பக்கமாக ஓடி வந்து என்னுடைய பயிரை நிரப்பு என்று சத்தமிடுவாயானால் ஓ தண்ணீரே என்னுடைய பயிரண்டைக்கு வா என்று கூக்குரலிட்டால் அது ஒருபோது நடக்காது. ஆனால் நீங்கள் புவியிருப்பின் விதியை அனுசரித்து வேலை செய்தால் அந்த பயிருக்கு உங்களால் தண்ணீர் பாய்ச்ச முடியும். இங்கே ஒரு வியாதியான மனிதன் அல்லது ஒரு பாவியான மனிதன் அல்லது சரியாக வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதன் குடி பழக்கத்தை விட முடியவில்லை, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியவில்லை, இச்சை முதலான காரியங்களை விட முடியாத ஒரு மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் தேவனுடைய விதிமுறைகளின் படியாய் கிரியை செய்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளவர அனுமதிப்பீர்களானால் அதன் பின்னர் அவனுக்கு அவன் சொந்தமல்ல. அவன் அந்த காரியத்தை நிறுத்தி விடுவான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆண்டு கொள்கிறார். ஆனால் நீங்கள் தேவனுடைய விதிமுறைகளின் படியாய் தேவனுடைய நியமங்களின் படியாய் கிரியை செய்ய வேண்டும்.
பழைய
ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு குழந்தை பிறந்த பொழுது அவன் நடத்தை எவ்வாறு உள்ளது என்பதை அறியும்படியாய் அதை நன்றாக கவனிப்பார்கள். பின்னர் அந்த பிள்ளையின் தகப்பனார் ஒரு பெரிய வியாபாரியாக இருப்பதனால் ஒரு கால் 40-50 வயது இருக்கலாம். அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாது இருக்கலாம். அந்த நாட்களில் இப்பொழுது உள்ளபடி யாவரும் போய் கற்றுக்கொள்ளக்கூடியதாக பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஆகவே அவர்களுக்கு உபாத்தியாயர் என்று அழைக்கப்படுகின்ற பள்ளி வாத்தியார்மார்கள் இருந்தனர். இருந்த ஒரு உபாத்தியாயரை அவனுக்கு ஏற்படுத்தி, ஏனென்றால் அவன் மகனின் உண்மையான நிலைமையை அப்படியே எடுத்து தகப்பனுக்கு மறைக்காமல் கூறுபவனாக இருக்க வேண்டும். பின்னர் இந்த பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அவனுக்கு பருவம் வந்தபோது அந்த பையன் ஒரு உதவாதவனாக நல்லவனாக இல்லாமல் தகப்பனுடைய வியாபாரத்தை குறித்து கவனிக்காதவனாய் பெண்களுடன் சரசமாடிக்கொண்டு குடித்துக் கொண்டு சூதாடிக்கொண்டு குதிரை பந்தயம் ஆடிக்கொண்டிருப்பவனாக இருந்தால் அந்த பையன் எப்பொழுதும் ஒரு குமாரனாகவே இருப்பான். ஆனால் தகப்பனுக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவன் சுதந்திரவாளியான ஸ்தானத்தில் பொருத்தப்பட மாட்டான். ஆனால் அவன் ஒரு நல்ல பையனாக இருந்து தகப்பனின் வியாபாரத்தை கவனித்து சரியான மகன் என்று நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுது அவர்கள் அவனுக்கு ஒரு வைபவம் வைப்பார்கள். அந்த மகனை அழைத்துக் கொண்டு போய் அவனுக்கு வெண்மையான ஆடைகளை அணிவித்து வீதியில் கொண்டு சென்று அவனை பட்டணத்தில் உள்ள யாவரும் பார்க்கும்படியாக ஒரு மேடையின் மேல் உட்கார வைப்பார்கள். அவர்கள் ஒரு விருந்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி பின்னர் தகப்பனார் ஒரு புத்திர சுருகாத வைப்பதை நடத்துவார். அவருடைய மகனை அவருடைய சொந்த வியாபாரத்தில் அங்கீகாரமாக எடுத்து அதன் பின்னர் அவன் அவருடைய தகப்பனோடு சம உரிமை பெறுகிறான். வேறு வார்த்தைகளில் கூறினால் அது இந்த நாளா இருக்குமானால் காசோலையில் கையெழுத்தின் சமநிலையை அவன் தன் தகப்பனோடு பெற்றவனாயிருப்பான். இப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அவருடைய குமாரன் பிறந்த பொழுது அவரை 30 ஆண்டு காலமாய் அவர் சோதித்துக் கொண்டு பரீட்சித்துக் கொண்டு இருந்தார். அதன் பிறகு 3 வருட கடும் சோதனையை அவருக்கு கொடுத்தார். பின்னர் அந்த கடும் சோதனையின் முடிவில் அவருடைய குமாரன் பிதாவு கொடுத்த காரியங்களில் இருப்பதை அவர் கண்டார். பார்க்கும் மருதப மலையின் காரியத்தில் அவர் பேதுரு யாக்கோபு யோவான் 3 சாட்சிகளை கூட்டிக் கொண்டு மலையின் உச்சிக்கு போய் அங்கே புத்திர சிவகாரத்தின் நியமங்களை தேவன் நடத்தி வைத்தார். அவர்கள் மேலாக நோக்கி பார்த்து இயேசுவை கண்டார்கள். அவருடைய வஸ்திரம் மின்னலை போன்று வெண்மையாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒரு மேகம் அவர் மேல் எழுத வேகத்துக்குள்ளிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். நான் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு இனி ஒன்று கூறப்போவதில்லை. அவர் என்ன கூறுகின்றாரோ அதுவே கட்டளையும் சத்தியமுமாயிருக்கும் என்றது. அவையானது இந்த பள்ளிக்கூடங்கள் வழியாய் வந்தது. அவர் அநேக காலங்களுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டு ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனமாய் ஒரு அவயமாக ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் கவனியுங்கள், பிறப்பானது வேறு எதையோ கொண்டு வந்து விட்டது. சபையானது புதிய பிறப்புடன் சோதிக்கப்பட்ட நிலைமைக்கு இப்பொழுது அந்த ஸ்தானத்துக்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு நிலைமைக்கு வருகிறது. ஒரு ஸ்தாபனம் என்ற முறையில் தேவன் சபையோடு இடைபடுவதில்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் என்ற முறையில் தேவன் சபையோடு இடைபடுவதில்லை. ஒரு தனிப்பட்ட நபர் என்ற முறையில் தேவன் சபையோடு, சபையில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் இடைபடுகிறார். இப்பொழுது அது ஒரு நிலையை அடைந்துள்ளது. அதுவும் ஒரு ரகசியம் அல்ல. நாம் எல்லாரும் அதை காண்கிறோம். ஒரு மனிதன் தன்னை நிரூபித்து தேவன் அவனை நேசிப்பாரே ஆனால் அவனை தம்மிடமா இங்கேயோ எடுத்துக் கொள்கிறார். அங்கே தூதர்கள் முன்னிலையில் அவனுக்காக அவர் ஏதோ காரியத்தை செய்கிறார். அவனை அங்கே தேவ சமூகத்துக்கு முன்பாக உயர்த்தி வரங்களை கொடுத்து அவனை நிறைத்து தூக்கி நிறுத்துகிறார். அந்த காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சித்த அதே பரிசுத்த ஆவியானவர், மெத்தடிஸ்டுகளை சுத்திகரித்த அதே பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்துகளை அபிஷேகித்த அதே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அது அவ்வளவு வல்லம் உள்ளதாகி அந்த சரீரம் ஒரு சபையாய் இந்த கூட்டத்திற்குள் வரும். அது மற்ற யாவரையும் பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வரும். அங்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? நம்ம இல்லாமல் அவர்கள் பரிபூர்ணராக முடியாது. பரிசுத்த ஆவியின் கீழ் அவர்கள் ஒரு காலத்தில் ஜீவித்தார்கள், இன்னொரு நாளில் நாம் ஜீவிக்கிறோம். கர்த்தரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக கொடியேற்றுவார். புரிகின்றதா? நாம் இப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கு இந்திய நாட்களில் வாழ்கின்றவர்களுக்குள்ள அறிவில் பாதி கூட அவர்களுக்கு கிடையாது. அவர்களால் ஒரு அணுகுண்டையோ அல்லது ஒரு மோட்டார் வாகனத்தையோ செய்ய முடியாது. இன்றைக்கு உள்ளது போன்று விஞ்ஞானமும் மற்ற காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் மர்மமான காரியங்களும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் பூமியின் தூள் முதலான காரியங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றான் என்று அறிந்திருந்தனர். ஏதோ ரசாயன ஆய்வினால் அதை நிரூபித்துக் கொண்டு ஜனங்கள் மத்தியில் இருந்து நாஸ்திகளை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு அது தேவையா இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஒரு கொடியேற்றுவார். அது என்னவா இருக்கிறது? அவர் அவருடைய ஆவியை உள்ளே ஊற்றுகிறார் என்பதாகும். பின்னர் பிரேத குழியில் இடைப்பாடி கொண்டிருக்கின்ற அவர்கள் அல்லது பயப்படுத்தி கீழே காத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் வேதம் சொல்லுகிறது போன்றது. எவ்வளவு காலம் கர்த்தாவே, எவ்வளவு காலம், இன்னும் எத்தனை காலம்? தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் காத்துக் கொண்டிருக்கிறார். சபையானது எனக்காக உங்களுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் நேரம். தேவன் தம்மை முழுவதுமாகவும் அவருடைய வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அப்பொழுது நமக்குள்ளாக ஊற்ற முடியும். அதாவது அப்பொழுது சபையும் கிறிஸ்துவும் அவ்வளவு நெருக்கமாக வந்து கிறிஸ்து நமக்குள்ளாக காணப்படுகின்ற அளவுக்கு நெருக்கமாகி மாரித்தோரை உயிரோடு எழுப்பி நாம் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுதலில் பங்கு பெறுவார் என்பதை கொஞ்சம் கழித்து நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகின்றோம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, அது உண்மை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுதலில் சென்றார்கள். பரிசுத்த ஆவியை தேவன் தந்தார். இங்கே இன்னொரு வேறு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறேன், யோவான் 14:12. இந்த ஜெப கூடாரத்தில் உள்ள அனைவருக்கும் அது நன்கு அறிந்த ஒரு வேத வாக்கியம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லுகின்ற வார்த்தை உங்களை திருப்தி அடைய செய்ய வேண்டாம். ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையிலே அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதே காரியத்தை விசுவாசிக்கிறான், அது சரியாக அப்படியே அவன் அப்படியே செய்கிறான் என்று வேதம்
சொல்லுகின்றது.
வேத வாக்கியத்தில் பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று யோவானில் கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறபடியே விசுவாசிக்கிறீர்கள். நான் அதை வாசித்து முடிக்கும் முன்பு ஒரு நிமிடம் இங்கே நிறுத்திக் கொள்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுமட்டில் நீங்கள் குணப்படவில்லை என்பதாகும், அது உண்மை. நீங்கள் வேத வாக்கியங்களுக்கு ஏற்ப விசுவாசிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் வெளிப்படையாக அவரை அறிக்கை செய்திருக்கிறீர்கள். பிசாசும் கூட அதே காரியத்தை செய்திருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், பிசாசும் அதையே விசுவாசிக்கிறான். ஆனால் நீங்களோ அவரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பேதுரு அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நீதிமானாக்கப்பட்ட பிறகு
யோவான் 17:17
இயேசு வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கினார். ஏனென்றால் வார்த்தை தேவனாய் இருந்தது, அவரே வார்த்தையாய் இருந்தார். யோவான் 1 ஆவியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று உரைக்கிறது. அவர் வார்த்தையாய் இருந்தார், ஆகவே அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர் பிதாவே என்றார். அவருக்குள் இருக்கும் ஆவியினிடத்தில் பேசிக்கொண்டு பிதாவே அவர்களை வசனத்தினாலே நான் பரிசுத்தமாக்குகிறேன் என்று கூறி அவர் தாமே அவருடைய கரங்களை அவர் மேல் வைத்தார். ஒவ்வொரு வசனமே சத்தியம். வார்த்தையை உரைத்து ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் அவரை சிருஷ்டித்தார். ஓ, அவர் தம்மை ஒரு சிருஷ்டியாய் வெளிப்படுத்த இந்த தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் வேறு ஏதாவதாக அவர் இருப்பது என்பது முற்றிலும் கூடாததாயிருக்கிறது. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிறேன். அசுத்த ஆவிகளை துரத்த அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அவர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்களை எழுதினார். அவர் அவர்களை அனுப்பி வைத்தார். மத்தேயு 10 அதிகாரத்தில் அசுத்த ஆவிகளின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் அற்புதங்களை செய்யவும் கட்டளை கொடுத்தார். அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்றனர். ஆனால் அவரோ பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள்
என்றார்.
யூதாசும் அவருடன் கூட இருந்தான். அவன் எவ்வளவு நெருக்கமாக வர முடிந்தது என்று பாருங்கள். அவன் நீதிமானாக்கப்படுகிறதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதலை அடைந்தான். ஆனால் அவன் தன் வெளிச்சத்தை எந்த இடத்திலே காட்டினான்? அவன் எங்கே தன்னை தானே வெளிப்படுத்தினான்? வெந்தேகோஸ்திற்கு முன்னர் அவன் தன்னுடைய நிறத்தை காட்டினான். கவனியங்கள், அந்த ஆவியானது எவ்வளவு பயபக்தியாக இருக்கக்கூடுமோ, பக்திமான் போல் நடிக்கக்கூடுமோ, அவ்வளவாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வருவட்டாக இருந்து அங்கே அவர்களதை அப்படியே துண்டித்துக் கொண்டு பிரிந்து போய்விடுவார்கள். அதுதான் அந்த ஆவி. உங்களால் அதை காண முடியவில்லையா? அந்த ஆண்டி கிறிஸ்து ஆவி மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் இந்த 2 ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமாக இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் என்று இயேசு சொன்னார்.
But remember, it's just
ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள் என்று நினைவிருக்கட்டும். தேவன் தெரிந்து கொள்வதன் மூலமாய் அழைக்கிறார். அவர்கள் ஒருவராக நீங்கள் இருப்பதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றிரவு இங்குள்ளவர்களாகிய உங்களுடைய இருதயங்களில் ஏதோ ஒன்று எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், கர்த்தாவே உம்மையின் இருதயத்தில் பெற விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றதை அறிவீர்கள் அல்லவா? அதன் காரணம் என்னவென்றால், உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் உங்கள் பெயர்களை ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதியுள்ளார். அவர் அதை கூறியுள்ளார். என் பிதா ஒருவரை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவர் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசு கூறியுள்ளார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியாகும். நித்திய ஜீவன் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கிரேக்க கிராதிலே ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு ஜூயி என்றுள்ளது. ஜூயி என்பது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. கொடுக்கிற யாவும்
என்னிடத்தில்
வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை தருவேன். கடைசி நாளில் நான் அவரை
எழுப்புவேன்.
நான் அதை செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார். ஒரு கால் அதை செய்யலாம் என்று அதை பற்றி கூறவில்லை. நான் செய்வேன் என்று கூறியுள்ளார். என்னிடத்தில் வருகிற யாவருக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்றார். அவர் எழுப்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவனிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கின்றது. அவன் வந்துதான் ஆக வேண்டும். தேவன் எப்படி மறிக்க முடியாதோ அப்படியே அவனும் மறிக்க முடியாது. இந்த தேசத்தை சுற்றிலும் இருந்தோம். இந்த சிறிய பட்டணத்தில் இருந்து வந்துள்ள அன்பாத நண்பர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டியதன் முக்கியத்தை இந்த மனுஷீக சட்டத்தினால் உங்கள் இதயத்துக்குள் என்னால் மட்டும் பொருத்தக்கூடுமானால் உங்களுடைய ஜீவித்திலேயே நீங்கள் இதுவரை பெற்றிராத ஒரு மிகுந்த அற்புதமான வெளிப்பாடாக அது இருக்கும். நீங்கள் அதை செய்துதானாக வேண்டும். நீங்கள் குணப்படாததை குறித்து உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். பேதுரு ரட்சிக்கப்பட்டிருந்தான். அவன் கர்த்தர் பேரில் விசுவாசமாயிருந்து அவரை பின்பற்றினான். அவன் யார் என்று வகையறுத்தல் மூலமாக வெளிப்படையாய் சொல்லி அவரை அவன் பின்பற்றும்படியா செய்தார். அசுத்தாவிகளின் பேரில் அவனுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து அவனை
பரிசுத்தப்படுத்தினார்.
அவை எல்லாவற்றுக்கும் பிறகு அவன் அந்த குழுவிற்கே முக்கிய தலைவனானான். கத்தோலிக்கர்கள் அதை இவ்விதம் அழைக்க விரும்புகின்றபடி சபையின் பேராயராகவோ அல்லது போப்பாகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ அதுபோன்று சபையின் தலையாய் மனிதனாக இருந்தான். இருப்பினும் இயேசுவை மறுதளித்த அந்த இரவின் போது பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவன் ஆம், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அவர் அதை மூன்று முறைகள் கூறினார். உம்மை நேசிக்கின்றதை நீர் அறிவீர். முடிவு பரியந்தம் உம்மோடு கூட போக, மரண பரியந்தம் உம்மோடு கூட நான் போவேன்
என்றான்.
அவர் சொன்னார், சேவல் கூறுகிறதுக்கு முன்னர் என்னை நீ மூன்று தரம் மறுதளிப்பா என்று. அவர் சொன்னார், ஆனாலும் பேதுருவே, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். கவனியுங்கள், அது மாத்திரமல்ல,
I have prayed for you and after you are converted.
நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். நீ குணப்பட்ட பின்பு. அவன் கூச்சலிட்டான். ஒரு கால அவன் ஆவியில் நடனமாடி இருக்கலாம். அவன் எல்லா விதமான காரியங்களையும் அவன் செய்திருந்தான். ஆனாலும் அவன் பரிசுத்த ஆவியை இன்னும் பெறாமல்
இருந்தான்.
நீ கூறப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை ஸ்திரப்படுத்து. அது உண்மையானது. அவருடைய திட்டத்தை
நிறைவேற்று.
யோவான் 14:12 நான் வாசித்து முடிக்கட்டும். இப்பொழுது 14:12 வசனத்தில் இயேசு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் உங்களால் விசுவாசிக்க முடியாது. என் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் நீங்கள் அவரிடமாய் விசுவாசமாய் இருக்கலாம். எத்தனை பேருக்கு அது புரிகின்றது? ஆமீன் என்று சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 19 உங்களுக்கு நினைவிருக்கலாம். இங்கு இதை நிறுத்த எனக்கு பிரியமில்லை, ஆனாலும் எனக்கு அது தோன்றியபடியினால் அதை நான் கூறுகிறேன். வழக்கறிஞனாக இருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த பாப்டிஸ்ட் பிரசங்கியார் அப்போஸ்தலர் 19 அநேக ரட்சிப்புக்கும் நடத்தி கொண்டிருந்தார். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் உண்டாயிருந்தது. களி கூர்ந்து கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். அப்போஸ்தலர் 18 நேற்று மாலை அதை நாம் குறிப்பிட்டோம். அவர்கள் அவரை பார்க்கும்படியாக சென்றிருந்தனர். அவர் ஒரு பெரிய மனிதன் என்றும் ஒரு மாணாக்கன் என்றும் அவர்கள்
அறிந்திருந்தனர்.
யோவான் கொடுத்த ஞானசாரத்தை மட்டும் அறிந்தவனாய் வேதவாக்கியங்களைக் கொண்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து வந்தான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அவன் இன்னும் அறியாதிருந்தான். கணவனும் மனைவியுமாகிய ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் கூடார தொழில் செய்பவராக இருந்தார்கள். பவுலும் கூட கூடார தொழில் செய்கிறவனாக இருந்தான். பவுலின் உபதேசத்தின் கீழ் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தனர். அவர்கள் சொன்னார்கள், ஒரு சிறு சகோதரன் இருக்கிறார், அவர் இங்கே வருகிறார், அவர் நம்மிடம் சிறிது நேரம் அதை குறித்து பேசட்டும் என்று. பவுல் அங்கு வந்து அவன் பிரசங்கிப்பதை கேட்ட போது அவன் ஒரு பெரிய மனிதன் என்பதை அறிந்து கொண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர். அதற்கு அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். கிரேக்க மொழி பிரகாரமாக எப்படி ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்பதாகும். அவர்கள் அதற்கு, நாங்கள் ஏற்கனவே யோவான் ஸ்நானத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்றார்கள். பவுல் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். பவுல் இந்த விதமாய் கூறினான், யோவான் மறந்திருப்பதற்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான், பாவ மன்னிப்புக்கென்றல்ல, ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தார். அதைதான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றான். நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் என்பதாகும். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. என்னோட அருமையான பாப்டிஸ்ட் சகோதரனே, அது தவறானது. சகோதரனாம் அந்த ஒரு நாள் அல்ல சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு சகோதரர் என்னிடம், சகோதரன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றார். நான் உண்மையாகவே என்றேன். விசுவாசிப்பது தவிர ஒரு மனிதனால் வேறு என்னதான் செய்ய முடியும் என்றார். நான் சொன்னேன், அவ்வளவுதான் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்று. இன்றைக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடியதெல்லாம் தேவனை விசுவாசிப்பதே ஆகும். ஆனால் தேவன் பேரில் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்த விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக தேவன் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தின் முத்திரையை அளித்தார். நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் விசுவாசம் அவரிடமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் பரிசுத்தாவின் முத்திரை உங்களுக்கு கொடுக்கும் போது அவர் உங்களுடைய நித்தியமான சேர்மிடத்திற்கு உங்களை முத்திரித்து விட்டார். ராட்சசர்களாகி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நித்திய பாதுகாப்பு என்பதில் நான் உங்களுடன் இணங்குவேன். ஆமையா, ஏனெனில் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் அவரிடமாய் விசுவாசமாய் இருப்பதனால் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30. நீங்கள் தேவனிடத்தில் தயவை பெறும் போது அது உங்களை முத்திரிக்கிறது. பரிசுத்த ஆவியினால் அவர் உங்களை முத்திரிக்கிறார். அது அப்படிதான் இருக்கிறது. ஏனென்றால் வேதமானது பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க முடியாது என்று கூறுகிறது. போதகர் கூறினார் என்பதனால் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். அவர் கூறுவது சரி, ஆனால் அது உங்கள் எண்ணிக்கைக்கு வராது. வார்த்தை அமிர்தமாய் கூறுவதனால் நான் விசுவாசிக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் அது உனக்காக அல்ல, அது உன்னை எண்ணிக்கைக்குள்ளாக்காது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று சொல்வதற்கான ஒரே ஒரு வழி என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வந்து சாட்சி பகிர்ந்து அவரே தேவனுடைய குமாரன் என்று தனக்கு தானே சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த ஒரு வழியாக மட்டுமே நீங்கள் உயிர் தேர்தலை அடைய முடியும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகிரும் போது மட்டுமே. பரிசுத்த ஆவியானவராகிய அவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு காண்பித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உங்களால் இதை வேதாகம பள்ளியில் அறிந்து கொள்ள முடியாது. புரிகின்றதா? அவர் இந்த காரியங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவார். இப்பொழுது யோவான் 14:12 இன்னும் சற்று தொடர்ந்து நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். இவைகளை பார்க்கலும் பெரிய, நீங்கள் காண விரும்பினால் அதன் சரியான மொழிபெயர்ப்பு பெரியது என்பதல்ல, இவைகளை பார்க்கலும் அதிகமானது என்பதாகும். இவைகளை பார்க்கலும் அதிகமான கிரியைகளை தானும் செய்வான். ஏனென்றால் நான் பிதாவினத்திற்கு போகிறேன். அவர் பிதாவினத்திற்கு போவாரேயானால் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அது சரியா? இன்னொரு வேத வார்த்தையானது, நான் போகவில்லை என்றால் தேற்றவாளன் வரமாட்டார் என்று கூறுகிறது. ஆனால் நான் போவினையாகில் நான் மறுபடியும் வந்து உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று கூறுகிறது. பாருங்கள், அது தேவனே உங்களோடு கூட இருப்பதாகும். முதலாவதாக உங்களுக்கு மேலாக, அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மோடு கூடவும், அடுத்தது உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியா இருப்பதே ஆகும். அது தேவன் உனக்குள்ளாக இருப்பதாகும். இப்பொழுது நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், வேறு ஒரு கிரியை அல்ல. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் கொண்டு வந்து அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்து செய்து கொண்டு வந்த அதே கிரியைகளை தொடர்ந்து செய்ய அவர் விரும்புகிறார். 22 நாட்களில் அந்த கிரியையானது அவ்வளவு அவசியமாய் இருக்கவில்லை. அது தேவனுடைய சபையாய் இருந்தது. வெஸ்லியின் காலத்திலோ சற்று அதிக அவசியமாய் இருந்தது. ஏனென்றால் உலகமானது எல்லா நேரங்களிலும் பலவீனமாக கொண்டும் அறிவு பெருத்துக் கொண்டும் அதிக பொல்லாங்காலதாயும் போய்கொண்டிருக்கும் என்று வேதமானது கூறுகின்றது. உலகமானது மிகவும் பொல்லாங்காலதாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிவோம். ஏன், 100 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் இவ்வளவு கொடூரம் உள்ளவனாய் இருப்பான் என்று நினைத்து கூட பார்த்திருக்க முடியாதபடியான காரியங்களை இன்றைக்கு மனிதன் செய்கிறான். அதிக பொல்லாங்காய் போய் கொண்டிருக்கிறது. பொல்லாப்பு செய்கிறவர்கள் அதிகமான பொல்லாப்பு செய்வார்கள், அதிகம் அதிகமாக செய்வார்கள் என்று வேதவாக்கியங்கள் கூறுகின்றது. எனவே பரிசுத்த ஆவியானவர் அசைந்து போய்கொண்டே இருக்கிறார். லூத்தரிடம் அதில் ஒரு மூச்சே இருந்தது, வெஸ்லியிடம் அது ஒரு சிறு காற்றாக இருந்தது, பெந்தேகோஸ்திடத்தில் அது ஒரு பலத்த காற்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த மூச்சும் அந்த ஆவியும் ஒன்றாகிவிட்டது. அவள் ஒன்றாக இணைந்து அந்த நாட்கள் செய்தது போன்று பரிசுத்த ஆவியின் பலத்த காற்றாக கொண்டு வந்து அந்த நாட்களில் அவர் செய்த அதே கிரியைகளை செய்து கொண்டு இன்றைக்கும் கூட அதே கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா செய்கிறவைகளை எல்லாம் குமாரனுக்கு காண்பிக்கிறார். பிதா என்னில் வாசமாயிருக்கிறார், அவரே கிரியைகளை செய்கிறார். புரிகின்றதா? இப்போது சரியாக இந்த இடத்திலேயே நான் இன்னொரு காரியத்தை கூற விரும்புகிறேன், அதை கவனியுங்கள்.
Jesus said, as the Father
Jesus has not, sent me, என்னை அனுப்பினது போல,
as a watch, as the Father has sent me,
இப்பொழுது கவனியுங்கள், என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா அனுப்பினது போல, பிதா எப்படி அவரை அனுப்பினார்? அவரை அனுப்பின பிதாவானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்குள் வாசம் பண்ணினார். அவர் மேலும் தொடர்ந்து சொன்னார், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன் என்றார். புரிகின்றதா? அவர் செய்ய வேண்டும் என்று பிதா அவருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களையே அவர் செய்து கொண்டு போனார். என் பிதா எனக்கு முதலில் காண்பிக்காமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். அவரை அனுப்பின தேவனானவர் அவருக்குள்ளாகவே இருந்தார்.
The Father sent me.
பிதா என்னை அனுப்பினது போல என் பிதாவானவர் என்னை அனுப்பின விதமாகவே நான் உங்களை அனுப்புகிறேன். அது என்னவாக இருக்கிறது? உனக்குள்ளாக இருக்கின்ற தேவன் தொடர்ந்து எதை செய்கிறார்? அதே கிரியைகள். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தேவன் தனக்குள்ளாக என்னை உடையவனாக இருக்கின்றானோ, பரிசு தாவிய உடையவனாக இருக்கின்றானோ அப்படிப்பட்டவன், என்னை விசுவாசிக்கிறவன் உயிர் தேர்தலுக்கு ஏற்கனவே சாட்சியாக இருப்பவன், நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை அறிந்தவன், என்னில் இருப்பவன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் என்றார். இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், நான் இயேசுவை நிலைத்திருக்கிறேன், ஆனால் நான் நிச்சயமாக தெய்வீக சுகமளித்தலை நம்புவது கிடையாது, அவர் அங்கே இல்லை என்பதை அது காட்டுகிறது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனால் இந்த நாளில் பரிசுத்தாவி உள்ளதை நான் நம்புவது கிடையாது, முன்காலத்தில் அவர்கள் பெற்றிருந்தது போல் இல்லை, அவர் அங்கே இல்லை என்பதை அது காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தாம் கூறின ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாட்சியாயிருப்பார். அவர் ஒரு பொய்யர் அல்ல. அவர் எவரொருவருக்கும் அல்லது எந்த ஸ்தாபனத்திற்கும் பயப்படுவதில்லை. அவர் யார் சார்பிலும் பேச வேண்டிய அவசியமில்லை. அவர் ஒன்றை கூறினால் அதில் அவர் நிலைத்திருக்கிறார். உயர்ந்தவர்கள், கெட்டு போனவர்கள், படித்தவர்கள் அல்லது நாம் அடைக்கின்றபடியான பணக்காரர்கள் இவர்களது ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால், இந்த கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் கொள்ளைக்காரர்களையும் சாராய விற்பவர்களையும் மற்றவர்களையும் எடுத்துக்கொண்டு அதை உயர்த்துவார். தேவனால் அதை செய்ய முடியும், அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். யாராகிலும் ஒருவர் செய்யத்தான் போகிறார்கள். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். நீங்கள் எனிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏனென்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்பீர்கள். அவருடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது, அதை உரையுங்கள். தேவன் அதை கூறியிருப்பாரானால், அவர் அதை கூறியுள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிவாயானால், அந்த வார்த்தை உண்மை என்று தேவன் சாட்சி பகிர்வார். பின்னர் அதுதான் காரியம் சகோதரனே, அதை உரை, அது சம்பவிக்கும். இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி உங்கள் இதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னது நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசித்தால், நீ சொன்னது எப்படியோ அப்படியே நிறைவேறும். பேசுவதை நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாயிருக்கும் பிதாவானவரே அதை பேசுகிறவராயிருக்கிறார். அந்த மயிலத்தில் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பிதாவானவரே பெயர்ந்து போ என்ற மயிலத்தில் பேசுகிறவராயிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், ஆனால் என்னுடைய ஆவியோ அல்லது என்னுடைய வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. நிச்சயமாக அது ஒளிந்து போகாது. இப்பொழுது நான் செய்கிற கிரியைகளை, நம்முடைய கிரியைகளை தொடர்ந்து செய்ய தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார். அக்காரணத்தினால் தான் அவர் பரிசுத்தாவி அனுப்பினார். அவர் அதை அறிந்திருக்கிறார். அப்படி இல்லாமல் இருக்குமானால் அது நடக்காது, வேறு எந்த வழியிலும் அதை செய்ய முடியாது என்றும் அவர் அறிவார். வேறு எந்த விதத்திலும் அப்படியே தான் இருக்கிறது. ஆகையினால் அவர் பரிசுத்தாவியை அனுப்ப வேண்டியதாயிற்று. பிதா குமாரனை அனுப்பினார், குமாரனுக்குள் இருந்த எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளாய் வைத்தார். அவர் செய்த அதே கிரியைகளை, இயேசுவானவர் செய்த அதே கிரியைகளை நீங்களும் கூட சபையும் கூட செய்யும். தேவனுடைய கிரியைகளை செய்ய உங்களுக்கு விருப்பம் உண்டு அல்லவா? இயேசு சொன்னார், நீங்கள் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டுமானால் நீங்கள் என் மேல் விசுவாசமாய் இருங்கள் என்று. நீங்கள் அவர் மேல் விசுவாசமாய் இருப்பது எப்படி? நீங்கள் பரிசுத்தாவிய பெருமட்டாய் உங்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்று ஒரு மனிதனால் கூற முடியாது. வேறு யாரோ கூறினதை நீங்கள் கூறுகிறீர்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்று வேதம் கூறியுள்ளது. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். சரிதானே? வேதம் கூறுகின்றது, அவர் தேவனுடைய குமாரன் என்று. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். போதகர் கூறுகின்றார், அவர் தேவனுடைய குமாரன் என்று. நான் போதகரை நம்புகிறேன். என்னுடைய தாயார் கூறுகின்றார், அவர் தேவனுடைய குமாரன் என்று. நான் என் தாயாரை நம்புகிறேன். என்னுடைய நண்பன் கூறுகின்றார், அவர் தேவனுடைய குமாரன் என்று. நான் என் நண்பனை நம்புகிறேன். அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் சொல்வதற்கான ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு தம்மை தாமே அவர் சாட்சி பகர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் அறிய முடியும். பரிசுத்த ஆவியினால் என்று ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க முடியாது. தேவனுடைய ஆவியை கொண்டே பேசுகிற எந்த ஒரு மனிதனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று, அல்லது அந்த நாளில் அவர் ஏதோ காரியமாக இருந்தார், இன்றைக்கோ அவர் வேறு ஏதோ காரியமாக இருக்கிறார் என்று அழைக்க முடியாது. அது அவரை பலவீனனாகவும் முகசி செய்கிறவனாகவும் ஆக்குகின்றது. அப்படி இல்லை ஐயா, அவர் நேற்று நின்று வென்று மாறாதவராயிருக்கின்றார் என்ற உண்மையான ஆவியும் அதை சாட்சியாய் அறிவிக்கும். சரி, நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று யோவான் 14:12 கூறப்பட்டிருக்கிறது. அதே கிரியைகள் அவர்கள் கூறுகிறார்கள், ஓ சபையானது பெரிய கிரியை இன்றைக்கு செய்கிறது என்ற வகையில் அவர் சொன்னார், நான் செய்கின்ற கிரியைகளை என்று. அதுவா? எங்களுக்கு உலகமெங்கிலும் மிசினரிமார்கள் இருக்கிறார்கள், அது பெரியதான கிரியை என்கிறார்கள் அவர்கள். ஆனால் அவர் சொன்னார், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று. முதலில் அதை செய்யுங்கள், இப்பொழுது அதை செய்யுங்கள், அதற்கு பின்னர் மிஷினரிமார்களை குறித்து பேசுங்கள். சில நாட்களுக்கு முன்னர் இங்கு ஒரு முகமதியினை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், முகமது மறுத்து விட்டார் என்று. அது சரியே, அவர் கல்லறையில் இருக்கிறார். ஆனால் என்றோ ஒரு நாள் அவர் எழும்புவார். அவர் கல்லறையை விட்டு எழுந்திருப்பார். ஆனால் 24 முழு உலகமும் அதை அறிந்து கொள்ளும் என்றார். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள், இயேசுவானவர் உயிரோடு எழுந்து 2000 ஆகிவிட்டது என்று. ஆனால் உலகத்தில் உள்ள மக்களில் இன்னும் மூன்றில் ஒரு பங்கு கூட அதை அறியவில்லையே என்றான். அதன் காரணம் என்னவென்றால், ஒரு அறிவு திறமையில் உண்டான கருத்தை கொண்டு நீங்கள் பேசினீர்கள். பள்ளி அல்லது கல்வி என்ற அடிப்படையின் கீழிருந்து நீங்கள் பேசினீர்கள். கத்தோலிக்கர்கள், புரட்டஸ்டன்ட்கள் இவர்கள் யாவருமாய் சேர்ந்து அடங்கிய இந்த மகத்தான தேவனுடைய சபையானது மட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த உலகமானது கிறிஸ்தவ மார்க்கத்தில் திடனாயிருந்திருக்கும். கம்யூனிசம் என்று பெயர் கொண்ட ஒன்றே அங்கே இருந்திராது. சர்ச்சை, விரோதம், நீசத்தனம், வெறுப்பு போன்ற காரியங்களே இருந்திராது. சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நாம் நித்திய ஜீவனை உடையவளாய் தேவனுடைய பரதேசில் நடந்து கொண்டு என்றென்றைக்குமாய் ஜீவித்துக் கொண்டு ஏற்கனவே புதிதான சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர்களாய் சுற்றி நடந்து கொண்டு என்றென்றைக்குமாய் முதுமையாகாமல், தலைமையில் அரைக்காமல், வியாதியாகிராமல், பசியாகிராமல், காற்றுடைய சந்தோஷத்தில் நடந்து கொண்டு மிருகங்களோடு பேசிக் கொண்டு இருந்திருப்போம். ஓ, என்ன ஒரு நாள்! ஆனால் அவர் சொன்னதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்துள்ளோம். அவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. சுவிசேஷம் என்ன செய்கிறது? வார்த்தை மட்டுமல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியைகளோடும் பிரசங்கிப்பதே ஆகும். தேவனுடைய வார்த்தையை கிரியைகளுடன் வெளிப்படுத்துவதே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். உன்னால் செய்ய முடியாது. இப்பொழுது இயேசுவானவர் தாமே தமது சபையில் ஜீவிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் நமக்கு அறிவு திறன் கொண்ட பள்ளிகள் இருக்கும் என்று அவர் அறிவார். இதை நீங்கள் அறிவு திறன் கொண்ட பள்ளிக்கூடங்களில் பெற முடியாது. அவர்களுக்கு எதிராக இருப்பார் என்று அறிவார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சாமர்த்தியமான மனிதன் கற்றுக் கொள்ளுதலாகும். அதாவது ஏதோ கொள்கையோ கோட்பாடுகளோ அல்லது அவர்கள் ஜீவிக்க விரும்புகிற ஒரு ஸ்தாபனமாகவோ இருக்கும். ஆகவே அவர்கள் உன்னை அதில் பொறுத்து அந்த அமைப்பில் உங்களை ஒரு அங்கத்தினர் ஆக்கி சகோதரனே பரிபூர்ணமாய் காணப்படுகின்ற கோட்பாடை ஏதாவது ஒன்றிலிருந்து எடுத்துரைப்பார்கள். அந்த மகத்தான பரிசுத்த சபை, தாய் சபை அநேக இன்னல்களையும் இடுக்கண்களையும் தாங்கி இன்னும் நிலையாய் நிற்கிறது என்பார்கள். விசுவாசம் அப்படியேதான், இருக்கின்ற எல்லா காரியங்களிலிருந்தும் உரைத்து வெளியே எரியப்பட்டவன். ஆனாலும் அவன் இன்னமும் அப்படியே போய்கொண்டிருக்கிறான். ஆமையா? ஓ, அவர்கள் அதை எடுத்து கூற முயற்சிப்பார்கள். எனவே இயேசுவானவர் தமது நாட்களில் இருந்தது போலவே அறிவின் திறமை கொண்ட ஒரு மகத்தான அசைவு உண்டாயிருக்கும் என்று அறிந்திருந்தார். அதாவது கிண்ணங்களை, செம்புகளை கழுவுதல், உடைகள் உடுத்திக் கொள்ளுதல், கருத்து பட்டைகளை திருப்பி அடைதல் போன்ற அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் இந்த விதமான வித்தியாசமான காரியங்களும் செய்வார்கள் என்று அறிந்திருந்தார். அவர்கள் அவைகளை எல்லாம் செய்வார்கள் என்று அறிந்திருந்தார். ஆகவே அவர் சொன்னார், ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் உங்களை திக்கற்று வராதவிடேன், உங்களோடு கூட இருக்கும்படியாய் நான் திரும்பி வருகிறேன். ஆகையினால் நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். தொடர்ந்து உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தோடு தேவன் கூட தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்.
சரியாக அப்படியேதான். ஒரு கோட்பாடினால் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தினால் அல்ல, ஆனால் அவருடைய உயிர் தேவிதலின் வல்லமையினால், அவருடைய வார்த்தையை உண்மை பொருளாய் ஆக்குவதன் மூலமாய், அவருடைய வாக்கு திட்டங்களை எடுத்துக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கும் சிறுபான்மையானவர்களின் பட்சத்தில் நின்று அருமேகங்கள் அசைந்து திரும்பி போய் தேவ வல்லமையானது அசைந்து வந்து பொறுப்பேற்பதை கவனிக்கவுமே பரிசுத்த ஆவி அனுப்பியுள்ளார். அதுதான் அவருக்கு தேவையானது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அந்த நோக்கத்திற்காக தான் அவர் பரிசுத்த ஆவி அனுப்பினார். அது என்னவென்று இப்பொழுது நமக்கு தெரியும். அதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவி அனுப்பினார். ஆகையினால் வேறு எந்த ரத்தமும் ஜனங்களை சுத்திகரிக்க முடியாது. என்னால் உன்னை சுத்தமாக்க முடியாது, உன்னால் என்னை சுத்தமாக்க முடியாது. ஏனென்றால் நாம் இருவரும் இனச்சேர்க்கையின் மூலமாய் பிறந்தவர்கள். ஆனால் இயேசுவானவரோ இனச்சேர்க்கையின்றி பிறந்தவர், அது உண்மை. எனவே அவருடைய ரத்தமே சுத்திகரிக்கின்றதாக இருக்கிறது. தேவன் கீழே இறங்கி வந்து ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதற்குள்ளாக ஜீவித்து ரத்தத்தை சிந்தி இதை சுத்திகரித்தார். இந்த ரத்தமானது நம்மை பாவத்தின் குற்றத்தில் இருந்தும் வெட்கத்தில் இருந்தும் முற்றிலுமாக நீக்கிற்று. அதன் பின்னர் விசுவாசத்தின் மூலமாக அதை விசுவாசிப்பதினால் அந்த ரத்தத்திலான சுத்திகரிப்பின் மூலமாக தேவன் நேராக அந்த மனுஷன் சரீரத்திற்குள்ளாக இறங்கி வந்து விசுவாசத்தினால் அவனை ஆபிரகாமின் சந்ததி ஆக்கினார். ஆபிரகாமின் சரீரமாக மறித்துப் போவதற்கு சமமாய் இருந்தும் அந்த ரத்தம், அந்த சுத்தமான ரத்தம், அது அற்புதமாக இருக்க அவனுடைய ரத்தத்தை போன்றதான அந்த ரத்தம் வரும் என்று விசுவாசித்து அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அந்த விதமாக தேவனை 25 வருஷங்களாக விசுவாசித்து அவனுக்கு வயது 75 இருந்தும் அவனுக்கு 100 வயதாக வரைக்கும் விசுவாசித்தான். ஆனால் 65 வயது உள்ளவனாய் தனக்கு 90 வயது ஆக மட்டும் விசுவாசித்தான். அவனுடைய சரீரமானது செத்து போனதற்கு சமமாய் இருந்தது. தேவன் அவனிடம், ஜனங்கள் நிச்சயமாய் அதை காண தவறி போகாதபடியாய் அவனை மலையின் உச்சிக்கு கொண்டு போய் அங்கே அவனை பலியாய் செலுத்து என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம், நீங்கள் இங்கேயே கழுதையுடன் காத்திருங்கள், நானும் அவனை மட்டுமாய் போய் தொழுது கொண்டு நானும் மகனுமாய் திரும்பி வருவோம் என்று கூறினான். அவன் எப்படி இதை செய்ய போகிறார்? அவர்கள் கூறினான், நான் அவனை மருத்துவத்தில் இருந்து பாவனையாய் பெற்றுக் கொண்டேன் என்று. நான் மட்டும் அவருடைய வார்த்தையை கடைபிடித்தால் மருத்துவத்திலிருந்து பாவனையாய் எனக்கு அவனை கொடுத்தவர் அவனை மீண்டும் உயிர் பெற செய்ய முடியும். நான் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன், அவனை மருத்துவத்திலிருந்து எழுப்ப அவரால் கூடும் என்று நான் அறிவேன் என்றான். கிறிஸ்துவ இது பரிபூர்ணமாக எடுத்து காட்டுகிறது. அங்கே அவர் இருக்கிறார். அந்த ரத்த அளவின் மூலம்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் இயேசு என்று அழைக்கப்பட்ட அந்த சரீரத்திற்குள் கட்டுப்பட்டு இருந்தார். மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களை அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விசுவாசத்தினால் அழைக்கும்படியாக அந்த ரத்தமானது ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை பரிசுத்தமாக்கினது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளிருந்த எல்லா நீசதனத்தையும் எடுத்து வெளியே அழிந்து தேவன் தாமே உனக்குள்ளாக வந்து அவருடைய சித்தத்தை நடப்பிக்கிறார். இங்கே ஆழத்திலே அந்த நீசதனமான முதலாளி கடுக்கடுப்பாகவும், இந்த இன்னொரு பழைய இன்னார் இன்னார் இங்கே காரியத்தை செய்ய இந்த பழைய மனிதன் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க அதற்கு எதிராக இப்படி நடக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முகமுகமாக சந்திப்பான். ஆமேன். அவர்கள் அதற்கு செவி கொடுத்தார்கள். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்கள் செவி கொடுத்தார்கள். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அவனுடைய பெயரை கூட கையெழுத்து போட தெரியாத ஒரு வயதான செம்படவனாய் இருந்தான். ஆனால் அவன் அங்கே எழுப்பி நின்று, நாங்கள் யாரை விசுவாசிப்பது, மனிதனையா அல்லது தேவனையா என்றான். ஆமேன். நாங்கள் இன்னமும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிப்போம் என்று உங்கள் யாவருக்கும் அறிந்திருக்க கடவுள் என்றான். என்ன ஒரு தைரியம்! அக்கரையில் அவனுக்கு ஒரு வீடு உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். அது உண்மை. இங்கே அவன் ஒரு யாத்திரிகரும் பரதேசியுமாய் இருந்தான். வரவிருக்கின்றதான ஒரு பட்டணத்தை அவன் தேடிக்கொண்டிருந்தான். அந்த மாய்பாலமான ஆசாரணை குறித்து அவன் ஏன் அஞ்ச வேண்டும்? அவன் பரலோகத்தின் தேவனுடைய ஆளுகைக்குள் இருந்தான். அவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பி வானத்துக்கு பூமியை உண்டாக்கிய தேவனுடைய ஆவியினாலே அவரை நிரப்பினார். அங்கேதான் காரியம். அவர் அவனை கண்டு அஞ்சவில்லை. இல்லையா, மரணமா? அந்த குட்டி சேவானை அவர்கள் கூட்டிக் கொண்டு போய் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல் என்றார்கள். அதற்கு சேவான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்தாவை எப்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை அடித்தே கொன்று போடுவோம் என்றார்கள். அவன், உங்களால் அப்படி செய்ய முடியாது என்றான். எங்களால் அதை செய்ய முடியுமா முடியாதா என்பதை நாங்கள் உனக்கு காண்பிப்போம் என்று சொல்லி பெரிய கற்களை எடுத்து அவன் தலை மீது எறிந்தார்கள். அவனோ வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானங்கள் திறந்திருக்கிறதை காண்கிறேன், வேலியானது கீழே வருவதை காண்கிறேன்,
தேவனுடைய மகிமையை அறிந்து பார்த்ததிலே இயேசுபாரவர் நிற்கிறது நான் காண்கிறேன் என்று கூறினான். அவன் மறுத்து போனான் என்று வேதம் கூறவில்லை. அவன் நித்திரை அடைந்தான். ஓ என்ன, ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவன் நித்திரை அடையும் வரைக்கும் ஒரு தாயை போல தொட்டிலாடினதை என்னால் காண முடிகின்றது. ஓ என்னே, நிச்சயமாக பரிசுத்தாவியின் நோக்கம் அதுதான். அதற்காகத்தான் தேவன் பரிசுத்தாவி அனுப்பினார். உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் வந்தார். இன்னும் பல வேறு வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன், ஒரு நிமிஷம் பொறுங்கள். உங்களுக்கு வல்லமை அளிக்க பரிசுத்தாவியானவர் வந்தார். இதை நீங்கள் காணலாம். இன்றிரவு நான் சூற விலகி போய்விட்டேன். உங்களுக்கு வல்லமை அளிக்கிறது ஜெபத்தில் வல்லமை. ஒரு நல்ல ஜீவியம் செய்த ஒரு நபரை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தோற்று போகிறார்கள். ஓ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல மனிதன். ஓ நிச்சயமாக சகோதரன் பிரணாம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன். எப்போதும் தோல்வி இருக்கிறார்கள், ஒரு ஜெபம் கூட பதிலளிக்கப்படுகிறதில்லை. ஒரு சிறு ஸ்திரீயை ஒரு சமயம் பரிசுத்தாவி நான் நிரப்பி பாருங்கள், என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். அவள் தேவனுக்கு முன்பாக போகும் போது அவள் தோல்வியிருக்கிறதில்லை. அவள் விசுவாசித்துக் கொண்டு தைரியமாய் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வருகிறார். அவளுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஏனென்றால் ஒரு பிறப்பின் மூலமாக அவள் தேவனுடைய ஒரு குமாரத்தியாயிருக்கிறார். மிகவும் பயங்கொள்ளியான கோழையான ஒரு சிறு மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய முதலாளி எல்லா இடங்களிலும் உதைத்து இங்கே ஒரு நிமிடம் நில் என்கிறான். ஏதோ காரியம் அவனை மாற்றியிருக்கிறது பாருங்கள். அவனிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கின்றது. அவனுக்கு வல்லமை அளிக்கிறது. உங்களுடைய ஜீவியம் வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. உங்களுடைய பேச்சில் அது வல்லமை அளிக்கிறது. ஏன் அங்கே பயந்து போய் நின்று கொண்டிருந்தவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், லூக்கா, இன்னும் மற்றவர்களும் அவர்கள் யாவது மேலதில் ஒன்று கூடியோ, இனி நாம் ஒன்று சொல்ல முடியாது. அங்கே பாருங்கள், அதோ இருக்கிறார் டாக்டர் இன்னார் இன்னார், அதோ இருக்கிறார் ரவி இன்னார் இன்னார். உனக்கு தெரியவே, அவர் கலாசாலையில் 4 பட்டங்கள் பெற்றவர். நாம் எப்படி அவரை எதிர்த்து நிற்க முடியும்? பேதுரு கூறினார், ஓ ஒரு நாள் அந்த மனிதனுக்கு நான் மீன் விட்டது ஞாபகம் இருக்கிறது. அவர் பேசினார், ஆனால் அவர் என்ன பேசினார் என்று கூட எனக்கு தெரியாது. நான் அவருக்கு முன்பாக நிற்பதே கிடையாது என்றார். சகோதரரே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், காத்திருங்கள் என்று. சரி, நாம் இங்கே வந்து 4 நாட்கள் ஆயிட்டே தொடர்ந்து காத்துக்கொண்டே இருப்போம். சரி, அவர் 5 நாளில் அபிதமாய் இருக்கும் என்று அப்படி ஏதாவது சொன்னாரா? எவ்வளவு நேரம் என்று அவர் சொல்லவில்லை. நிரப்பப்படும் மட்டாய் என்று அவர் சொன்னார். சரி, அவர்கள் காத்திருந்தார்கள். எவ்வளவு நாட்கள்? நிரப்பப்படும் மட்டாய். 8 நாட்கள் கழிந்தன, நிரப்பப்படும் மட்டாய். 9 நாட்கள் கழிந்தன, நிரப்பப்படும் மட்டாய். முடிவில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். தேவன் அவர்கள் மேல் அக்னிமயமான மேகத்தில் இருந்தார். தேவன் அவர்களோடு பூமியின் மேல் கூட நடந்தார். இப்போது வேறு ஏதோ காரியம் சம்பவிக்க போகின்றது. ஏதோ காரியமான சம்பவிக்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சட்டியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. பிரிந்திருக்கும் நாவுகள் என்றால் என்ன? பிளந்திருந்தது இரண்டாக. கிச்சினாவை போன்று பேசுவதை நீங்கள் யாராவது எப்பொழுதாவது கேட்டதுண்டா? அவர்கள் என்பார்கள். அவர்களால் ஒன்று சொல்ல முடியாது. பிரிந்திருந்த பிளக்கப்பட்டிருந்தது, ஒரு பிளவுபட்ட குழம்பை போல் இருந்தது. அதாவது பிளவுபட்ட ஏதோ ஒரு காரியம் என்றாகும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் பதற்றிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்களை ஒழிய வேறொன்றும் செய்து கொண்டிருக்கவில்லை. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ஓ, அவர்களால் தங்களை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகு என்ன நேர்ந்தது? அவர்கள் வெளியே வீதிகளில் சென்றனர். அங்கே இருந்தாரே அந்த ஆசாமி எங்கே? அந்த அறிவாளர் ராட்சசன் எங்கே? தேவன் நமக்கு மேலாக இருந்தார். பத்தி எரிகின்ற புதிரிலே தேவன் மோசையோடு இருந்தார். பரலோகத்தில் இருந்து வந்த மன்னாவியார் நம்மை போஷித்தார். அவர் நம்மோடு கூட 3 வருஷங்களும் 6 மாதமாக இங்கே பூமியில் இருந்தார். ஆனால் இப்பொழுதும் அவர் எனக்குள் இருக்கிறார். பேசுவது நான் அல்ல, அவர் பேசுகின்றார். அவர் யார் என்று நான் அறிவேன், நானும் யார் என்று நான் அறிவேன். இனி நான் அல்ல, அவரே ஜீவிக்கிறார். இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. இருந்து சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எல்லா போரர்களே, ரபிகளே. இன்னே பேச்சில் வல்லமை. ஓ, இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. அந்த சிறுபான்மை பேராகிய 120 பேர்களின் சார்பில் 10,000 அதிகமான ஜனங்களுக்கு எதிராக பேசுகின்றார். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையாயிருக்கிறது. நான் ஒரு முழு சுவிசேஷ பிரசங்கியா. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மரியாள் அங்கே ஆவியில் நடனமாடிக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டீர்களா? மாம்சமான யாவரும் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அல்லாமல் உயரமானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகி அதிசயங்களையும் காட்டுவேன். அப்பொழுது தேவன் அவருடைய ஜனங்களுக்குள்ளாக இருந்தார். ஆமேன். அல்லது இப்பொழுது நீ என்ன பட்டங்களை பெற்றிருக்கின்றாய்? எங்கே எந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறாய்? இப்பொழுது அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ண போவதில்லை. ஓ, வேற வாக்கியங்கள் அவன் அப்படியே கொட்டுகிறான். தாவீது அவரை முன்னதாக கண்டிருக்கிறான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அதனாலே இருதயம் மகிழ்ந்தது, என் நாவுகள் களி கூர்ந்தது. அவரின் ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டார், அவருடைய பரிசுத்தின் அழிவை காணவிட்டார். கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியானபடினாலே நீதியுள்ளவராகிய இவருடைய வருகையை முன்கூட்டியே கண்டான். கையினாலே நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாய் ஆக்கினார் என்று நீங்கள் அறிய கடவர்கள். ஆமேன். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்? நீங்கள் மறந்து நம்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவி வரத்தை பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமேன். தேவனிடத்தில் ஜனங்கள் இருக்க மட்டும், தேவனிடத்தில் ஒரு சபை இருக்க மட்டும், பரிசுத்த ஆவியானவர் அதனோடு நடை போடும்படியாய் தேவன் செய்வார். அந்த காரணத்திற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். அடுத்த மேதைகள் எழும்புவார்கள், எப்பொழுதும் எழும்புவார்கள். ஆனால் தேவன் எங்கேயோ ஒரு சிறுபான்மையோரை வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் ஒரு சிறு சபை இருக்கிறது. அவர்களது வெளிச்சத்தை கோரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாய் சரியாக அப்படியே முன்னேறி போவார்கள். தங்களுடைய சாட்சிகளின் மூலமாக உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர்கள் இவர்கள் தான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதமானது கூறவில்லையா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்றும் கூட வேதம் சொல்லவில்லையா? நிச்சயமாக உங்களுடைய சாட்சி இந்த பட்டத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பை கொண்டு வரும். பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, ஒரு பரிசுத்த ஜீவியம், இவைகளை குறித்து நாம் கொண்டிருக்கும் சாட்சி இந்த பட்டத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பை கொண்டு வரும். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் இருப்பார்கள். ஜங்கே மோடி இவர்கள் விழுத்ததை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது. இந்த காரியத்தில் அவர்களுக்கும் என்னை குறித்து ஒன்று தெரியாது. ஆனால் நான் சாட்சி கொடுக்கும்படியாக நான் இதில் நிற்பேன். நீங்களும் அப்படியே செய்வீர்கள். அதன் மூலமாகவும் உங்களுடைய வெளிச்சத்தை சிதற செய்வதனாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நீங்கள் ஜீவித்த ஜீவியத்தின் மூலமாயும் தேவன் இங்கே அசைபாடுகிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் செய்த காரியங்களின் மூலமாகவும் அவர்களுடைய புத்தி கூர்மையோடு அதனின்றி அவர்கள் நகர்ந்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. அவர்கள் ஏற்கனவே அதை கடந்து விட்டார்கள். தேவத்தின் வல்லமையை குறித்தும் பேச்சின் வல்லமையை குறித்தும் ஒரு பரிசுத்த ஜீவத்திற்கான வல்லமையை குறித்தும் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமென். பரிசுத்த ஆவியான அதைத்தான் செய்ய வேண்டும். கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களில் சிலர் என்னால் மத அருந்துவதை நிறுத்த முடியவில்லையே, என்னால் இதை விட முடியவில்லையே என்று கூறலாம். விட முடியாது என்கின்ற காரியங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து நீக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக ஜீவிக்க வருகிறார். அது உண்மை. ஸ்திரீகள் தலைமையை வெட்டிக் கொள்வதை நிறுத்தவும் அரை காச்சட்டைகளையும் ஆண்களின் மேலாடைகளையும் அணிந்து கொள்வதை தவிர்க்கும்படியாகவும் உனக்குள்ளாக ஜீவிக்க வருகிறார். காக்குபோக்குகள் ஒன்றும் இல்லை. பம்பு பேச்சை அவர்கள் விட்டுவிடும்படியாக செய்ய ஓ ஆம், அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். உங்களை ஒரு பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களாக ஆக்கும்படியாக கொடுக்கப்பட்டார். ஒவ்வொரு நேரத்திலும் அது வேத நியமங்களை பின்பற்றி போகும். மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது, இந்த ஆடைகளை நான் உடுத்தித்தான் ஆக வேண்டும். தலைமயிறு நீளமாக வளரவிட்டால் எனக்கு தலைவலி வருகிறது என்று ஒரு ஸ்திரீ கூறலாம். ஆனால் பரிசுத்த ஆவியிடம் சாக்குபோக்கே கிடையாது. அந்த வண்ணமாய் அது செய்யும்படிக்கே பரிசுத்த ஆவி அங்கே இருக்கிறது. அது சரியாக அப்படியே வார்த்தையை பின்பற்றி போகும். பரிசுத்த ஆவி அதைத்தான் செய்ய வேண்டும். அரை நிர்வாண ஸ்திரீகளின் பக்கமாக இருந்து உங்களுடைய தலையை திருப்பிக் கொள்ளவும் அப்பேற்பட்ட ஸ்திரீகளை ஒரு சபை அங்கத்தினர் இச்சியாது இருக்கும்படியாகவும் ஆக்கவுமே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் அது செய்ய வேண்டும். நீங்கள் புகைப்பிடிப்பதையும் மருந்து அதுவதையும் அது நிறுத்தும்படி செய்கிறது. பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை அது எடுத்து போடுகிறது. அப்படிப்பட்டவைகளை உங்களுக்குள்ளிருந்து எடுத்து போட்டு அதை நீங்கள் செய்ய விரும்பும் போது அது உங்களை தாழ்த்தும். அதற்காக தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. ஒரு பரிசுத்த ஜீவத்திற்காக கொடுக்கப்பட்டது. அது உண்மையே. நீங்கள் மற்றவர்களை குறித்து பேசுவதை அது நிறுத்தி போடுகிறது. சீட்டு விளையாடுவதை, சூதாடுவதை, இன்னும் மற்றெல்லா காரியங்களையும் நீங்கள் விட்டுவிடும்படியாக செய்கிறது. உங்களுடைய மனைவிக்கு உண்மை இல்லாதவர்களாக ஜீவித்துக் கொண்டு விருப்பம் போல் ஜீவிப்பதை அதை விட்டு விடும்படியாக செய்யும். அதை நான் அது செய்யும். அது உண்மையே. மாற்றானுடைய மனைவியை நீ மணந்து கொள்ள விரும்புகின்றதை அது தவிர்க்கும்படியாக செய்யும். அது முற்றிலும் சரியே. அதுதான் அதுவாக இருக்கிறது. நீ ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கவே அது இருக்கிறது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேலானவை நீங்கள் வாஞ்சிக்கும்படியா இது செய்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த காரியங்களை காணாதிருக்க உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் அதை பார்த்தவுடன்
உங்கள் தலையை திருப்பிக் கொள்ளுங்கள். அது சரியே, நீங்கள் அதை செய்யும்படிக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னால் அதை செய்ய முடியாது, ஓ என்னால் அது செய்யவே முடியாது என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக உங்களால் முடியாது, ஆனால் அந்த நோக்கத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அதை தான் அது செய்தது. முன்னிலிருந்து அதை எல்லா பழக்க வழக்கங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களையும் எடுத்து போடவே பரிசுத்த ஆவி வந்துள்ளது. அந்த பழைய புறங்கூறுதல் உங்களை பிரித்துக் கொள்ளுதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு மெத்தடிஸ்ட், அந்த பழைய பரிசுடன் சேர்ந்து எந்தவித ஜோலியும் இல்லை என்று கூறுதல் போன்றவைகளை உங்களுக்குள் இருந்தவர்களை வெளியே எடுத்து போடவே பரிசுத்த ஆவியானவர் வந்துள்ளார். நான் ஒரு பேப்டிஸ்ட், நான் ஒரு பிரெஸ்பிடேரியன், அந்த சிறிய பரிசுத்த உருளை கூட்டத்திற்கு போக மாட்டேன். அந்த வரைப்பாத காரியங்கள் யாவையும் உனக்குள்ளாக இருந்து வெளியே எடுத்து போடவே பரிசுத்த ஆவியானவர் வந்துள்ளார். அதைதான் அது செய்தது. அது உன்னை ரத்தத்தினால் கழுவுகிறது, வளைவு நிலைவுகளை எல்லாம் சுகமாக்குகிறது. அதை செய்யவே அது வந்துள்ளது, அது உன்னை சரிப்படுத்தவே வந்துள்ளது. அவர் சொன்னார், கோணலான இடங்கள் சரிப்படுத்தப்படும். அதை செய்யத்தான் அது வந்துள்ளது. செவ்வையாக்க, உயர்ந்த இடங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட, மலைகள் எல்லாம் ஆட்டுக்கடாக்களை போல துள்ள, இலைகள் எல்லாம் உங்களுக்கு கை கொட்டும், பறவைகள் வித்தியாசமாய் பாடு, மகிழ்ச்சி மணிகள் ஒலிக்கும். அங்கே தாக்குப்போக்கு கிடமே இல்லை, அதை செய்யத்தான் அது வந்துள்ளது. தேவன் பரிசுத்த ஆவியை அளிப்பதன் நோக்கமே அதுதான். அதனால் இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யும்படியாகவும் அவரை பின்பற்றி நீங்கள் நடக்கும்படியாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை, ஆனால் நான் ஆழமான உத்தமத்தோடு இங்கே வந்திருக்கிறேன் என்று நான் கூறியுள்ளேன். உங்களை நோக்கி செய்யாமல் இருக்க சில சமயங்களில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பாதையிலிருந்து விலகி போகின்றேன். ஆனாலும் சத்தியத்தோடு இருந்து அங்கே நின்று கொண்டு உங்களை அதிக நோக்க பண்ணாத விதத்தில் காரியங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். ஆனால் உங்களிடம் ஏதோ காரியத்தை கூற விரும்புகிறேன். ஸ்திரீகள் தலைமையரை வெட்டிக் கொள்வது தவறு என்று வேதம் கூறி, நீங்கள் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி உண்டென்று கூறி பின்னர் தலைமையரை வெட்டிக் கொள்வீர்கள், ஆனால் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கின்றதா என்று நான் வியக்கின்றேன். அப்படி ஏற்பட்டால் உங்களுக்கு எதிராக இன்னொரு மதிப்பெண்ணை அது காட்டுகிறது. ஒரு சிறு உடைகளை ஸ்திரீ அணிந்து கொள்வது தவறு என்று வேதம் கூறி, நீங்கள் அவர்களின் மேலாடைகளையும் கால் சட்டைகளையும் அணிந்து கொண்டு வீதியில் செல்வீர்களானால், எப்படி வளர்ந்துள்ள ஸ்திரீயாகிய உங்களைத்தான் ஐயங்களோடு சேர்ந்து விளையாடுகின்ற சிறு பெண் குழந்தைகளாக இருந்தால் பரவாயில்லை என்று கருதுகிறேன். வளர்ந்த பெண்களாகிய நீங்கள் 15, 16, 17 வயதிலிருந்து பாட்டி வரையிலும் அதை அணிந்து கொண்டு வீதியில் செல்லுகின்றனர். வேதம் கூறுகின்றது, இப்படிப்பட்ட ஆடைகளை பெண்கள் உடுத்திக் கொள்வது தேவனுடைய பார்வையில் அருவறுப்பாய் இருக்கிறது என்று. இருப்பினும் நீங்கள் அதை அணிந்து கொண்டு அதே சமயத்தில் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி உள்ளதாக கூறுகின்றீர்களா? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு எழுத்தின்படியையும் பின்பற்றுவார். பிரசங்கப்படுத்திலிருந்து அதை பிரசங்கிக்க போதுமான கிருபி இல்லாத ஒரு பிரசங்கியாருக்கு பரிசுத்த ஆவி உள்ளதா என்று சந்தேகிக்கிறேன். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுள்ளது. போதகருக்கு அபிஷேகத்தை கொடுக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. போதகருக்கு அபிஷேகத்தை கொடுக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவிற்கு பரிசுத்தத்தை கொடுக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. சபையை ஒழுங்குபடுத்தவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. ஆவியின் ஒற்றுமையை கொண்டு வரவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. வல்லமையோடு நம்மை ஒன்று சேர்க்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. அன்போடு, சகோதர அன்போடு நம்மை ஒன்றாக இணைக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது. நீ ஒரு மெத்தடிஸ்டோ, பேப்டிஸ்டோ, பிரெஸ்பிடேரியனோ, லூத்தரனோ என்னவாய் இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் நாம் எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களாய் ஆகுவோமானால் அதுவே அவசியமானதாக இருக்கிறது. நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, பசியோ, பட்டினியோ எந்த காரியமும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து, கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து, கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவருடைய ஆவியினால் பிறந்து அவரிடத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அதை செய்யத்தான் தேவன் வந்தார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமையா, அதற்காகத்தான். இப்பொழுது ஜனங்களே, என் முகத்தை நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டது பாருங்கள். நிச்சயமாக பரிசுத்த ஆவி இருந்தது. இப்பொழுது இங்கு இதை சற்று ஆழமாக பாயப் போகிறேன். இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது, ஆனால் நாம் இதை குறித்து நாளை இரவில் அதிகமாக காணப்போகிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளேன் என்று கூறிக்கொண்டு இக்காரியங்களில் நீங்கள் குற்றவாளிகளாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களை நடத்துகிறது என்னவாய் இருக்குமோ என்று நான் வியக்கின்றேன். வார்த்தையை விட்டு விலகி தேவன் ஒருபோதும் வழி நடத்த மாட்டார். அவர் வார்த்தையிலேயே உங்களை வைப்பார். ஏனென்றால் அது அவருடைய சபையை பற்றின, அவருடைய ஜனங்களுக்கான, ஸ்திரீகளுக்காக, புருஷர்களுக்கான தேவனுடைய சொந்த பிரமாணங்களாய் இருக்கிறது. இதை செய்வதனாலோ அல்லது அதை செய்வதனாலோ எனக்கு ஒரு பாதகமும் இல்லை என்று நீங்கள் கூறலாம். பாதகம் இல்லையா? பாதகம் உண்டு என்று வார்த்தை கூறுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரேயானால் அது நேராக உன்னை வார்த்தையெடுத்துக்கு வழிநடத்தும். ஒரு சாக்கு போக்கும் கிடையாது. தேவன் திருத்தங்களோ அல்லது சாக்கு போக்கோ செய்கிறதில்லை. அவர் குறியிடுகிறார், நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். எல்லாரோடும் அது அப்படியே தான் செய்கிறது. நீயும் அதே வழியில் தான் வந்தாய். பேதுரு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள் என்று. புரிகின்றதா? அதுதான் காரியம். நீங்கள் அதை சரியாக அப்படியே பின்பற்ற வேண்டும். உங்களை புண்படுத்தும்படியா இதை கூறவில்லை. நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் சகோதரனே, சகோதரியே, உயிர் தேர்தலின் போது இந்த கடைசி நாட்களில் இந்த சந்ததியின் ஜனங்களோடு கூட நின்று இந்த வார்த்தைக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? பரிசுத்தாவியானவர் இதை எனக்கு காண்பித்து நான் அதை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதையும் காண்பித்தார். நீங்கள் எங்கு நிற்கப் போகிறீர்கள்? நீங்கள் எப்படி இதிலிருந்து தப்பிக்கொள்ளப் போகிறீர்கள்? உங்களால் தப்ப முடியாது. அப்படி செய்யாதிருங்கள். அதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தவறான காரியங்கள் யாவற்றையும் நிறுத்திவிடுங்கள். என்னால் முடியாது என்று கூறுகிறீர்களா? அப்படியானால் முடியும் என்ற காரியத்தை நீ இன்னும் பெறவில்லையா? பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் உலகத்தின் மேல் வெற்றி எடுக்க அவர் உனக்கு வல்லமை அளிப்பார். அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை கூர்ந்து கவனி. நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. இப்பொழுது அங்கே சாக்கு போக்குகளே இல்லை. அவர் அதை வெளிப்படையாய் கூறியிருக்கிறார். ஆகவே நாம் அந்த நிலைக்கு வர வேண்டியவர்களாயிருக்கிறோம். நான் பயங்கரமானவன் என்று நீங்கள் நினைப்பதாக நான் அறிகிறேன். ஆனால் நானும் உண்மையான காரியங்களால் எரிந்திருக்கிறேன். புரிகின்றதா? கவனியுங்கள். அது உண்மையே சகோதரனே, சகோதரியே. இப்பொழுது அது மட்டுமாய் வந்துவிடுங்கள். ஓ, அது ஒரு பழங்கால மனிதனின் கருத்து என்று இங்கு சுற்றியுள்ள அறிவு நிறைந்த வேதாகம கல்லூரிகள் கூறுவதற்கு இடம் கொடாதேயுங்கள். அது பழங்கால மனிதனின் கருத்தா இருக்குமானால் தேவனும் ஒரு பழங்காலத்தவரே. தேவன் பழங்காலத்தவர் ஆனால் நானும் கூட ஒரு பழங்காலத்தவன் தான். நான் அவரை போல் இருக்க விரும்புகிறேன். ஏன்? அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. அது என்னை பசித்தாகம் உள்ளவனாக்கி எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் கருதுகிறது. ஒரு மனிதன் பொழுதுபோக்கிற்காக சிறிது சீட்டு விளையாடி ஓரிரண்டு காசு வைத்து சூதாடினால் ஓ அதனால் ஒன்றுமில்லை, அதெல்லாம் பரவாயில்லை, ஜனங்கள் ஒரு கால் கூறலாம். ஆனால் அபிதமாக இல்லை என்று தேவன் கூறுகின்றார். ஓ, நீங்கள் ஒரு சமுதாயம் மது அருந்தினால் எப்பொழுதாவது ஒருமுறை குடிப்பதனால் பரவாயில்லை என்று கூறலாம். ஆனால் உங்களுக்கு ஐயோ என்று தேவன் கூறுகிறார். ஓ, அதெல்லாம் பரவாயில்லை சகோதரன். ஒரு உண்மையான காரியத்திற்காக நான் முடியை வெட்டிக் கொள்ளுகிறேன். ஒரு ஸ்திரீ தான், மற்ற பெண்கள் எல்லாம் அதை செய்கின்றனர் என்று உமக்கு தெரியும் என்று கூறலாம். மற்ற பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவர்கள் உங்களுடைய முன்மாதிரி அல்ல, அல்லது அவர்கள் உங்களுடைய ஆளுபவர்கள் அல்ல. உங்களுக்குள் பரிசுத்தாவி இருக்குமானால் ஜனங்கள் உன்னை என்னதான் சொன்னாலும் சரி, நீ அவருடைய புத்திமதியை ஏற்று நடப்பாய். அல்லது சகோதரன், அவ்வளவு உஷ்ணமாய் இருக்கிறது, ஆகவே நான் இன்ன ஆடைகளை அணிய வேண்டி இருக்கிறது. அருமையான சகோதரியே, நரகம் இதை காட்டிலும் உஷ்ணமாயிருக்கும். நான் அதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படி செய்யாதே, நீங்கள் அதை நினைவில் வையுங்கள். பரிசுத்தாவி எப்பொழுதுமே உங்களை சத்தியத்திற்குள்ளாகவே வழிநடத்துவார். அவருடைய சத்தியம் வார்த்தையாயிருக்கிறது. என் வசனமே சத்தியம், தேவனே சத்தியவர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு அருவறுப்பாயிருக்கிறது. நினைத்து பார்க்க முடிகிறதா? ஒரு போதகன் இந்த வார்த்தையை கூறுவதென்றால் மிகவும் மோசமானது. ஆனால் நான் பல இடங்களில் கழிவறைகளுக்குள் சென்றிருக்கிறேன். நீங்கள் வெட்கப்பட்டு அங்கிருந்து வெளிவர வேண்டியதாய் இருக்கும் கேவலமான காரியங்களை சுவற்றில் காணலாம். அது அப்படித்தான். நான் நினைத்தேன் உலகத்தில் ஜனங்கள் எவ்வாறு இவ்வளவு கீழ்த்தனமாக இருக்க முடியும் என்று. துர்நாற்றம். நான் அப்படிப்பட்டதான இடங்களுக்குள் போகும்போது என்ன ஒரு துர்நாற்றம் என்று அடிக்கடி நினைப்பதுண்டு. அதற்குள்ளே இருந்து கைகளை கழுவும் போது நான் இந்த விடமா என் மூக்கை என் கைகளால் பிடித்துக் கொள்வேன். நான் கதவின் கைப்படிகளை திறக்க படிக்கும் போது மறுபடியும் அங்கே இனச்சேர்க்கை வியாதி மற்ற கிருமிகள் இருக்கலாம் என்று நான் பயப்படுவேன். நான் வியூ என்று நினைத்தேன். ஒரு நாள் ஆகாய விமான தளமோ அல்லது ரயில்வே நிலையமோ எங்கோ இடத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது நான் உள்ளே போனேன். ஓ, இறக்கம் என்று நான் நினைத்தேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று என்னிடம், உலகமானது தேவனுக்கு அபிடமான துர்நாற்றமாய் தான் இருக்கிறது, அது ஒரு அருவறுப்பானது என்று கூறினேன். ஒரு ஸ்ரீயானவர் நிமிடமாக ஆண்கள் உடைகளை அணிந்து கொண்டு வீதி நடந்து போவதை நான் காணும் போது அது தேவனுக்கு அதே போன்றுதான் காணப்படும் என்று நான் நினைத்தேன். அது தேவனுக்கு முன்பாக ஒரு அருவறுப்பாயும் ஏதோ அசுசியாயும் துர்நாற்றமுமாய் இருக்கிறது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவள் அலங்கரித்துக் கொண்டு சபைக்கு போவார். மனிதன் குடித்து ஏமாற்றி பண ஆசை கொண்டு அயலானை வஞ்சித்து எல்லா காரியங்களும் செய்து கொஞ்சம் அதிகமான பணத்தை சம்பாதிப்பான். இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு சூதாடி புகைத்து குடித்து பொய் சொல்லி பின்னர் சபைக்கு போய் சாட்சி கூறுவார். அருவறுப்பு, அசுசி, அதுதான் மனித அறிவு நிறைந்த சபை. நான் அந்த சபையை சேர்ந்தவன் என்பார்கள். ஒரு 15 நிமிடங்கள் அவகாசம் கொடுத்து சபையை வெளியே போக அனுமதித்து அதன் மூலமாய் டீக்கன்களும் மற்றவர்களும் போதகரும் கூட புகைப்பிடிக்க அனுமதித்து பின்னர் மீண்டும் சபையை துவக்குகின்றீர்கள். எனக்கு சொல்லுங்கள், எல்லா அசுசியான காரியங்களிலிருந்து வேறு பிரியுங்கள். தைரியத்தை அசுசிப்படுத்துங்கள், நான் அதை அழித்து போடுவேன், நான் செய்வேன் என்று தேவன் கூறியுள்ளார். இன்றைக்கு தொண்டை நுரையீரல் புற்றுநோயால் 95% மரிக்கிறார்கள். புகைப்பிடித்தல் இதற்கு காரணமாக இருக்கிறது.
சைதத்தை அசுத்திப்படுத்துவாயானால் நான் அதை அடித்து போடுவேன். ஆனால் அவர்கள் அவ்வளவாய் நரகத்தை நோக்கி இப்படியாய் உருண்டு கொண்டு போகிறபடினால் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நான்கு பட்டங்களை கல்லூரியில் படித்து பெற்று பிரசங்கப்படுத்த நிற்கின்ற சில போதகர்கள் புகைப்பிடிக்கின்றனர். நான் ஒன்றை கூறட்டும், ஆண்களையும் பெண்களையும் வெளியே அடைக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டுள்ளார். உங்களை வேறு பிரியுங்கள். சபை என்பதற்கு அர்த்தமே வேறு பிரிக்கப்பட்டவள் என்பதாகும். அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அவர்களுடைய அசுத்தமான தொடாதீர்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகின்றது. ஓ என்ன, நீ சத்தனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறவில்லை, ஆனால் நான் உத்தமம் உண்மை உள்ளவனுமாய் இருக்க விரும்புகிறேன். ஆமையா, ஓ என்ன ஒரு பயங்கரமான காரியம். புருஷர்களே, ஸ்திரீகளே, இன்று நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம். அந்த ஒரு நாள் அங்கே உள்ள அந்த அறைக்குள்ளே இருக்கும் ஒரு பழைய ஆசனத்திலே இப்போது நான் சீக்கிரமாய் முடிக்க வேண்டும். மூன்று அல்லது நான்கு நாட்களாக ஜெபத்திலிருந்து நான் ஒரு நிலையை அடைந்து சுற்றி சுற்றி நடந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டும் என்ன செய்வதென்றே அறியாத ஒரு நிலைமையில் இருந்தேன். நான் சொன்னேன், ஓ தேவனே, நாங்கள் பாதையின் முடிவிற்கு வந்துவிட்டோம், நான் அலட்சியம் செய்துவிட்டேன் என்று உணர்கிறேன். நான் போக வேண்டி என்னிடம் அழைப்புகள் இருக்கின்றன, ஆனால் கலைத்திருப்பதினால் நான் போகவில்லை என்றேன். பின்னர் நான் நினைத்தேன், என்னுடைய கருத்தை தள்ளா அடிக்கொண்டு இருட்டினூடாக போய்கொண்டிருக்கின்றது என்னால் காண முடிகின்றது. அவர் அவ்வளவாய் கலைத்து போய் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் போய்கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த நிலைமையில் அந்த மறித்து போன மகனை அந்த நாயின் ஸ்திரீ கொண்டு வந்த போது அந்த ஸ்திரீக்காக அவர் நின்று அந்த மறித்து போன பையனை கொண்டு வருவட்டாய் காத்திருந்து அந்த பாறையினண்டை போய் அரை தொட்டு அவரிடத்தில் இருந்த அந்த சிறிய பெலனை உபயோகித்து அந்த பையனை உயிரோடு எழுப்பினார். சரி, அப்படியானால் நான் எப்படி கலைத்து போனேன்? கர்த்தாவே, எனக்கு என்ன நேர்ந்தது? எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் அதை செய்ய முடியாது என்று நான் இங்கு நினைக்கிறேன். நான் ஆராதிக்கும் அதே தேவனுக்கு அங்கே மோசே 120 வயது உள்ளவனாக சேவை செய்து வந்தான். அங்கே காலேபு 90 வயதின் முடிவில் கையில் பட்டயத்தை பிடித்தவனாய் 40 வருடங்களுக்கு முன்னர் யோசுவா இந்த பட்டயத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்தார் என்றான். அப்பொழுது அவனுக்கு 80. நான் ஆண்டு இருந்தது போன்றே இன்று திடகாத்திரம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறினான். ஆமேன், தேவனே என் மேல் கிருபையாயிரும் என்று கூறினேன். நான் சொன்னேன், நல்லது, இங்கே பார், நான் எப்பொழுதும் நான் என் மனைவியுடைய கருத்தை பிடித்து இந்த வேதாகமத்தின் மீதும் அவருடைய வேதாகமத்தின் மீதும் கைகளை வைத்து தேனே, நான் அதிக அலட்சியமாக இருந்து விட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து என்னை குற்றப்படுத்தினார். அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அணில்களை நான் நினைக்கிறேன். அந்த இரண்டு பயன்களுக்கு நடந்ததை நினைக்கிறேன். தேவன் என்ன செய்தார் என்பதையும் ஆம் தேவன் என்று காட்டும்படியால் அவர் சிருஷ்டிக்கு செய்ததையும் நான் நினைக்கிறேன் என்றேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் ஜீவ காலம் எல்லாம் ஒரு மனிதனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது, நான் உன்னோடு கூட இருப்பேன். கரத்தை பிடித்து என்ன வியாதி என்று அறிந்து கொள்வதிலிருந்து இருதயத்தின் ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளும் நிலைமைக்கு அது வந்துவிடும். அதற்கு பின்னர் அது இன்னும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும் என்றார். அதற்கு அடுத்த ஆண்டு உலகத்தை சுற்றிலும் தவறாமல் அதை நிரூபித்தது. அதையெல்லாம் கடந்ததால் மிகப்பெரிய ஊழியம் இதோ வருகிறது. நான் சொன்னேன், தேனே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். தேவனுடைய உதவியினாலும் தேவனுடைய கிருபையினாலும் மறுபடியுமாய் நாம் அலட்சியமாய் இருக்க அனுமதியாலேயும் இதற்கு முன்னர் இல்லாத விதமாய் நான் முன்னடந்து இந்த எடுப்புதல் கூட்டங்களில் பிரசங்கிக்கும்படியாய் செய்யும். நான் இங்கே போய் முதலாவதாக என்னை தானே பரிசுத்தமாக்கிக் கொண்டு ஜனங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கட்டும். அதாவது என் சொந்த பாவங்களும் என்னுடைய சொந்த அலட்சியமும் என்னுடைய குறைவுகளும் ரத்தத்தின் கீழாக வைத்துவிட்டு நான் போய் நடந்து வந்து ஜனங்களே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லட்டும் என்றேன். அது உண்மை. நீ போய் அதை செய் என்று கூறுகின்ற ஒருவனை நான் காணவிருக்கிறேன். அதை செய்யும்படியாய் வழிநடத்துகின்ற ஒருவனை நான் காண விரும்புகிறேன். ஆமையா, இங்கே சில நாட்களுக்கு முன்னர் எண்ணெய் கம்பெனி இந்த பட்டணத்தில் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைக்கும் படையினர் அதை அணைக்கும் படிக்க அங்கே வந்தனர். என்னுடைய நண்பன் ஒருவன், நல்ல மனிதன், அப்பேற்பட்ட பெரிய தீயின் பழக்கம் இல்லாதவர். அவர் அங்கே முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டு பையன்களே, அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள், அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் கிளாக்ஸ்வில் தீயணைக்கும் படையினர் டிங் 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 என்று மணி ஓசையுடன் வந்து இறங்கினர். அந்த படையின் தலைமை அதிகாரி வண்டியில் இருந்து குதித்து வந்து, அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள், இங்கே இருக்கும் கண்ணாடிய உடையுங்கள், அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள் என்றார். ஆனால் ஆற்றிற்கு அக்கறையில் இருந்து பயிற்சி அளிக்கப்பட்ட தீயணைக்கும் படையினர் லூயிவேலில் இருந்து வந்தனர். அந்த பெரிய கொக்கியும் ஏணியும் கொண்ட அந்த வண்டி வந்து நின்ற மாத்திரத்தில் அதன் தலைவன் அதன் முன்னணியில் அந்த ஏணியின் உச்சியில் ஏறி இருந்தான். அந்த ஏணியானது உயரே சென்ற போது அதன் மேல் நுனியில் இருந்தவன் அதன் தலைவன் தான். அவன் அந்த ஜன்னலை அடையும் முன்னரே தன்னிடம் இருந்த அந்த கோடரியை தூக்கி எறிந்து ஜன்னலை உடைத்து, பையன்களே வாருங்கள் என்று கூறினான். அதுதான் காரியம். சில நிமிடங்களுக்குள் தீ அணைக்கப்பட்டது. இங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள், அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள் என்று கூறவில்லை. இந்த சம்பவமானது இந்த சில மனித அறிவு நிறைந்த போதகங்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகின்றது.
வாருங்கள், போகலாம். நான் அது சத்தியம் என்று அறிவேன். நான் அது ருசித்து அறிந்திருக்கிறேன். மகிமை பரிசுத்த ஆவியானவர் கூறுவது உண்மை. தேவன் நல்லவராயிருக்கிறார். இங்கேயும் அங்கேயுமாக முயற்சிக்க வேண்டாம். அவருக்குள்ளாக நாம் நடந்து போவோம். தேவன் தமது வல்லமையை தமது சபைக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே கொஞ்சம் பீச்சுங்கள், அங்கே கொஞ்சம் பீச்சுங்கள் என்பதல்ல. அப்படி செய்தால் உங்களால் ஒன்றையுமே செய்ய முடியாது. முன்னின்று நடத்துங்கள். ஆமே. இனி இந்த கண்ணாடியின் மூலமாக பார்க்க முடியாது. ஆமே. நாம் என்ன செய்ய போகிறோம்? இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ காரியத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். இதன் பிறகு நான் முடிக்கப் போகிறேன். இதற்கு பின்னர் முடித்துதான் ஆக வேண்டும். நீங்கள் ஏதோ காரியத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ காரியத்தால் நிரப்பப்படாமல் நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களை ஆளுகிறது. அந்த ஜீவன் ஒரு ஆவியினால் ஆளப்படுகிறது. இப்பொழுது ஒரு கால் நீங்கள் உலகத்தால் நிரம்பி இருக்கலாம். உலகத்தை நேசிக்கிறவளாய் அல்லது உலகத்தின் காரியங்கள் நேசிக்கிறவளாய் இருக்கலாம். தேவன் உங்கள் மேல் இறக்கமாயிருப்பாராக. நீங்கள் ஒரு கால் ஏதோ ஒரு சபையின் கோட்பாடுகளினால், நீங்கள் சொல்லுகின்ற ஏதோ சிறிய ஜபங்களினால் இருந்தவளாய், யாரோ மறித்து போன ஒரு நபருக்கு உங்கள் ஜபங்களை போகிறது நினைக்கலாம். அல்லது உடலின் குறுக்கே ஒரு சிறு அடையாளக்குரிய போடுபவளாய் இருக்கலாம். தேவன் உங்கள் மேல் இறக்கமாயிருப்பாராக. தேவன் உங்கள் மேல் இறக்கமாயிருப்பாராக. ஒரு கால் நீங்கள் மார்க்கத்தினால் இருந்தவளாய் இருக்கலாம். அது இன்னும் மோசமானதாக இருக்கிறது. அது உண்மை. அது உண்மை. வேதம் கூறுகிறது, கடைசி நாட்களில் ஜனங்கள் மிகவும் மத சார்பு கொண்டவர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் இருப்பார்கள் என்று. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நீங்கள் மார்க்கத்தினால் இருந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவளாய் இருப்பீர்கள். வெறுமென மார்க்கம் அவ்வளவுதான். நீங்கள் கோட்பாடுகளினால் நிரம்பி இருக்கிறீர்கள். நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்றே அறியாதிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தால் இறைந்தவர்களாய் இருந்தால் நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள். பின்னர் மறுபடியும் நீங்கள் ஒரு கால் பரிசுத்த ஆவியினால் இறைந்தவர்களாய் இருக்கலாம். ஆமே. நீங்கள் அப்படியாய் தான் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியாய் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அன்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நீங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் இருந்ததுமான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறீர்கள். ஓ என்ன பரிசு காவிய பெற்றவளாய் நீங்கள் அப்படியாய் தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் பரிசு தாவியினால் இருந்திருந்தால் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்து கடைசி நாட்களில் உண்டாக இருக்கும் பொது உயிர் தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வரப்போகின்ற உலகத்தில் மகிமையிலும் மகத்துவத்திலும் அவர் வருகின்றதை கண்டவர் சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். அவருக்குள் நித்திரையாய் இருக்கின்ற அந்த அழிவுள்ள சரீரங்கள் எழுந்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவருக்குள் நித்திரையாய் இருக்கிறவர்கள் நீங்கள் அவருக்குள்ளா எப்படி போக முடியும்? ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் நித்திரையாய் இருக்கின்ற அந்த அழிவுள்ள சரீரங்கள் மறுரூபமடைந்து அவருடைய மகிமை சரீரத்திற்கு ஒப்பாக ஆக்கப்படும். அதன் மூலமாக அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள வல்லவராயிருப்பார். பெண்பு பரலோகத்தின் ஒரு சட்டம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறைக்கிறவள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது என்று சொன்னது. நீங்கள் எப்படி அதற்குள் பிரவேசிக்கப் போகின்றீர்கள்? ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சைவத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் மறைக்கிறவள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாடுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். அதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவி அனுப்பினார். என்னுடையவர் என்பதே ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி. நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். பிதா அவருக்குள்ளாக இருக்கிறார், அவர் பிதாவுக்குள்ளாக இருக்கிறார். பிதா எனக்குள்ளாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன். இயேசு என்னுடையவர். ஓ தெய்வீக மகிமையின் என்ன ஒரு முன்றுசி! நான் ரட்சிப்பின் சுதந்திரவாளி. தேவனால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவன். அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய இரக்கத்தினால் கழுவப்பட்டவன். ஆமே. நான் அதை விற்று போட மாட்டேன். ஓ என்ன எல்லா மாணிக்கங்களும் ரத்தின கற்களும் வெள்ளியும் பொன்னும் அவருடைய பொக்கிஷமிகளால் நிறைந்திருக்கிறது. சொல்லி முடியாத ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு ராஜாவின் பிள்ளை. நான் அந்த ராஜாவின் பிள்ளை. இயேசு என் ரட்சகராக இருப்பது என்னை அந்த ராஜாவின் பிள்ளையாக்குகிறது. ஆமேன் ஆமேன். நான் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். இன்னும் இரண்டு அல்லது மூன்று வேத வார்த்தைகளை குறித்து வைத்துள்ளேன். அப்படியானால் இங்கே இன்னொரு வேத வாக்கியம் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அந்த காரியங்களை தான் நீங்கள்
பெற்றிருப்பீர்கள்.
அப்படியானால் நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள்? ஒரு அந்நியனா இருக்கிறீர்கள்? நேரமாகிவிட்டது என்று நான் அறிவேன். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒருபோதும் நேரம் ஆகிவிட்டதா இருக்காது. ஒரு அந்நியன் இருக்கும் வரபோகும் ஒரு நகரத்தை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வெளியேறப்பட்ட கற்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க ஜீவ கப்பல் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு வாலிப பிரசங்கியாய் 22 வருடங்களுக்கு முன்னர் இந்த பாட்டை அங்கே பாடிக்கொண்டிருக்கும் போது ஓஹோயோ நதியின் தண்ணீர் தெறிக்கின்ற சத்தத்தை என்னால் கேட்க முடிகின்றது. நான் காதால் கேட்டு எனக்கு மேலாக நோக்கி பார்த்து ஒரு சத்தமானது, மேல் நோக்கி பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது அங்கே தூரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த வெளிச்சமானது அசைந்து எனக்கு மேலாக வந்து நின்று கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடுமடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல உனக்கு ஒரு செய்தி இருக்கும், அந்த செய்தியானது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்னோடும் என்று கூறினது. ஓ, என்னால் அதை எப்படி நம்ப முடியும்? ஆனால் அதே விதமாக சம்பவித்தது. இன்றிரவு எழுப்புதல் அக்கினியானது உலகத்தை சுற்றி சுற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இணையத்தினால் கொல்லப்பட்ட மகத்தான தேவனுடைய சபையானது அவ்விடத்திலிருந்து மேல் உயர்ந்து எழும்பி மகத்தான சுகமளிக்கும் கூட்டங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் வருகையை எடுத்து காட்டிக்
கொண்டிருக்கின்றது.
நீங்கள் ஒரு அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறீர்கள். நீங்கள் வழக்கமாக செய்கின்ற காரியங்களுக்கு வித்தியாசமாக வினோதமான காரியங்களை செய்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது நடந்து கொள்வது போன்று நடந்து கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாகி உலகத்தின் காரியங்களை பொருட்படுத்துவதில்லை. உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற காரியங்களை நீங்கள் அசட்டி செய்கிறீர்கள். நீங்கள் அசட்டி செய்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் விரோதமாய் நடந்து கொள்ளுகின்ற ஒரு சிஷ்டியாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் அசிங்கமான வாத்து குஞ்சுகளாக இருக்கிறீர்கள். கோடியின் அவயவத்தில் குஞ்சு பொறித்த அந்த சிறிய கழுகு குஞ்சானது அன்றைக்கு நான் பிரசங்கித்தனே கழுகு தன் கூட்டை கலைக்கும் போது என்ற செய்தியை போன்று நீங்கள் ஒரு வினோதமாய் காணப்படுகின்ற சிருஷ்டியாக அவர்களுக்கு காணப்படுகிறீர்கள். ஆனாலோ என்ன, ராஜாவின் பெரும் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஓ, அது பரலோகத்திற்கு போகும் பெரும்பாதை. நான் ராஜாவின் பெரும்பாதையிலே நடந்து கொண்டு போகிறேன். அந்த பரிசுத்த உருளைகளை, அந்த அசிங்கமான வாத்து குஞ்சுகளை பாருங்கள். அருகானந்த பரிசுத்த உருளை பிரசங்கியார் என்கிறார்கள். ஒரு புகழ் வாய்ந்த மெத்தடிஸ்ட் பிரசங்கியார் ஒரு நாள் லூயிவில் என்னிடம், சகோதரன் பில்லிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நான் என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியுமா? நான் என் கழுத்தை வெளியே நீட்ட வேண்டியிருக்கும் என்றார். நீர் உம்முடைய கழுத்தை எனக்காக நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எனக்காக அவருடைய ஜீவனையே நீட்டிவிட்டார். ஆவே நின்று ராஜாவின் பெரும்பாதை நடக்கின்றேன், அவ்வளவுதான். ஓ என்ன, அவருடைய ஆவியினால் இறப்பப்பட்டு அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, களி கூறுகிறேன். பின்னர் இன்னொரு காரியம், ஏன் உங்களை அப்படி செய்ய வைக்கிறது என்ன? நீங்கள் இன்னமும் மானிட வர்க்கமாய்தான் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை அப்படி செய்யும்படி செய்வது என்ன? காரணம் என்னவென்றால், நீங்களும் உங்களுடைய ஆவியும் பரலோகத்தில் இருந்து வந்ததாயிருக்கிறது. அது தேவன் உங்களுக்குள்ளா இருப்பதாகும். நான் ரோமாபுரிக்கு சென்றிருந்த போது அங்குள்ள யாவருக்கும் ரோமாபுரியின் ஆவி இருப்பதை நான் கவனித்தேன். நான் கிரேக்கு சென்றிருந்த போது யாவரும் கிரேக்க ஆவியை கொண்டவளாய் இருந்தனர். நான் இங்கிலாந்திற்கு சென்றிருந்த போது அவர்கள் யாவரும் இங்கிலாந்து ஆவியை பெற்றிருந்தனர். நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகும் போது அந்தந்த இடத்தின் ஆவியை காணலாம். அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்க ஆவியை பார்க்கலாம், அது பயங்கரமானது. நான் ரோமாபுரியில் உள்ள சாண்ட் ஆஞ்சலோவின் கல்லறைகளுக்கு சென்றிருந்த போது அங்க அமெரிக்க பெண்களே மருத்துவரை கௌரவிக்கும் வகையில் தயவு கூர்ந்து ஆலையில் அணிந்து வாருங்கள் என்று எழுதி தொங்குவிடப்பட்டிருந்தது. அமெரிக்க ஆவி, அவர்கள் ஆகாய விமானத்தில் இறங்கி வருவதை கவனியுங்கள். குறைவான ஆடைகளை அறிந்து கொண்டு எல்லாரும் அவர்களையே விரைத்து பார்த்துக் கொண்டு இதோ வருகிறார் குமாரி அமெரிக்கா என்கிறார்கள். அது அமெரிக்காவியாயிருக்கிறது. அவள் எங்கிருந்து வருகிறாள் என்று உங்களால் கூற முடியும். ஆணை போன்று உடை அடைந்து ஒடுகு மூக்குடைய பொருள் நாயை பிடித்துக் கொண்டு வருவாள். ஆம், அவள் தான் குமாரி அமெரிக்கா. அவள் கர்ப்பத்துடன் இப்படி நடந்து வருகிறாள். ஏன்? அவளிடம் அமெரிக்க ஆவி இருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் அந்த நாளிலே அதற்கு விரோதமாக இப்படி கூறினார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன் என்று. நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை உங்களுக்குள் பெற்றிருந்தால் நீங்கள் உயர்விலிருந்து உண்டானவர்கள். அப்பொழுது நீங்கள் இங்கு அந்நியராகி விடுவீர்கள். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் தன்மையுடையவளாயிருக்கிறீர்கள். அதைதான் நான் கூற முயற்சிக்கிறேன்.
ஒரு ரோமா புரிய சேர்ந்தவன் இங்கு வந்தால் அவன் தன் தலையை சொரிந்து கொண்டு நிற்கிறான். அப்படி ஒரு ஜெர்மானியன் இங்கு வந்தாலும் அல்லது ஒரு அமெரிக்கன் அங்கே போனாலும் சரி, அப்படியேதான். ஏன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்களோ அந்த தேசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் நம்மை இந்த உலகத்தில் வித்தியாசப்பட்டவர்களாய் ஆக்குகிறது. நீங்கள் உயர்வலிருந்து உண்டானவர்கள். நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னொரு ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதாவது உன்னை தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் ஆக்குவதற்கு அனுப்பப்பட்டார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாக இருந்தால் அது உங்களை எவ்வாறு நடந்து கொள்ளும்படி செய்கிறது? தேவன் அவருடைய ராஜ்யத்தில் செய்வது போன்று செய்ய வைக்கின்றது. இப்பொழுது தேவன் அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறார்? அது பரிசுத்தம், நீதி, சிந்தனையில் தூய்மை, மனதில் தூய்மை, வல்லமையும் அன்பும், இழந்து போனவர்களிடம் செல்லுதல், வியாதியை சுகமாக்குதல், அற்புதங்களை செய்தல், மகத்தான காரியங்களை செய்தல். அப்படியானால் நீங்கள் உலகத்தாருக்கு பைத்தியக்காரர்களாக காணப்படுகிறீர்கள். அவர்கள் உங்களை பார்த்து அவர்களுக்கு மூளை கோளாறு ஏற்பட்டு விட்டது என்கிறார்கள். புரிகின்றதா? ஆனால் நீங்களோ ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு வேதவாக்கியம் குறித்துக் கொள்ள விரும்பினால் யோவான் 12:24. நான் அதை வேகமாக எடுத்துரைக்கிறேன். இயேசு சொன்னார், கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்திரே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று. இப்பொழுது கவனியுங்கள், முடிக்கும் தருணத்தில் ஒரு ஆலோசனை நினைவிருக்கட்டும். அது ஜனங்களாகிய உங்களுக்கு மிகவும் அவசியமானது. நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது என்பது முற்றிலும் அவசியமானதும் தேவையானதும் கட்டாயமானதும் பலவந்தம் பண்ணப்பட வேண்டியதாயும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உயிர் தேர்தலில் நீங்கள் பங்கு பெற முடியாது. கவனியுங்கள், தேவனால் அவருடைய கட்டளைகளை உடைக்க முடியாது. நாம் அதை அறிவோம். அவர் கட்டளையின்படியே பின் செல்பவர். இயேசு இங்கு கூறினது போன்று ஒரு கோதுமை மணியோ அல்லது தானியமோ அதை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நான் இதை வேதத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். எந்த விதையுமே குறிக்கிறது. கோதுமை, பார்லி, சோளம் எதுவுமே ஒரு விதைதான். ஆனால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து இது சம்பவிக்கிறது என்று நம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோதுமை மணியோ அல்லது ஒரு தானியமோ பார்ப்பதற்கு மிகவும் பரிபூர்ணமான விதையாய் காணப்படலாம். அதை நீங்கள் நிலத்தில் விதைக்கும் போது அதை நல்ல கோதுமை மணியாய் இருக்குமானால் அதற்கு நிரந்தரமான ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கு அது பூமிக்கு அடியில் சென்று மறுபடியும் முளைத்தெழும்பி வெளியே வந்து மீண்டும் பூமிக்கு அடியில் போகும். அதுக்கு நிரந்தரமான ஜீவன். அந்த கோதுமை மணிக்குள் ஜீவ அணு இல்லாதிருக்குமாயின் அது எவ்வளவுதான் அழகாய் காணப்பட்டாலும் சரி, அது முளைத்தெழும்பாது. அது பூமியின் அடியில் சென்று அழுகி போகும், அவ்வளவுதான். அதனின் ஒரு பகுதி அதனுடைய பொருட்கள் பூமியின் எது முதலானவைகளுக்கு உபயோகப்படுத்தலாம். ஆனால் அது மறுபடியும் ஜீவிக்கும் என்பதை பொறுத்த மட்டில் அதனிடம் நிரந்தர ஜீவன் இருந்தால் ஒழிய அது மறுபடியும் ஜீவிக்க முடியாது. எவருமே அதை அறிவார்கள். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே இரண்டு மனிதர்கள் இருக்கலாம். அவர்கள் இருவரும் ஒன்று போல் காணப்படலாம். அவர்கள் ஒருவர் நல்லவனாக இருக்கலாம், நற்கிரியைகளை செய்யலாம், அவன் அப்படிப்பட்டவர்களை செய்யலாம். ஆனால் அந்த மனிதனுக்குள் நித்திய ஜீவன் இருந்தால் ஒழிய அவன் உயிர் தேர்தலில் ஒருபோதும் எழும்ப மாட்டான். அவனால் அதை செய்ய முடியாது. அவனை உயிரோடு எழுப்ப அவனுக்குள் அங்கே ஒன்றுமில்லை. அவனை வெளியே கொண்டு வர அங்கே ஒன்றுமில்லை. அங்கே ஜீவன் இல்லை. ஆகவே பாருங்கள், என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவனால் இந்த ராஜ்யத்திற்குள் எவ்விதத்திலும் திரும்பி வர முடியாது. அவனால் வரவே முடியாது. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அவர் தம்மை குறித்தே பேசுகிறார். அவரிடம் இருந்தது நிரந்தரமான ஜீவன் அல்ல, அவர் நித்திய ஜீவனை உடையவராய் இருந்தார். அதே விதமான ஜீவனை நீங்களும் உடையவர்களாய் இருக்கும்படியாக அவர் ஜீவனை உங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது உங்களிடம் வெறுமனே மானிட ஜீவன் தான் இருக்குமானால், அதாவது இந்த உலகில் நடமாட மட்டும் போதுமான ஜீவன். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். உன்னால் எழும்ப முடியாது. ஒரு கால் பள்ளிக்கூடத்திலேயே மிகவும் பெயர் பெற்ற ஒரு பெண்ணாய் இருக்கலாம். உன்னுடைய சமுதாயத்தில் உள்ள சீட்டு விளையாட்டிலேயே மிகவும் பெயர் பெற்ற ஒரு பெண்ணாய் இருக்கலாம். ஒரு கால் தேசத்திலேயே மிக சிறந்த உடை உடுத்துபவளாய் இருக்கலாம். அழகில் சிறந்தவளாய் இருக்கலாம். ஒரு சிறந்த உடல் அமைப்பு கொண்டவளாய் இருக்கலாம். உன்னுடைய புருஷனுக்கு நீ ஒரு விக்கிரமாக இருக்கலாம். இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உடையவளாய் இருக்கலாம். அது அற்புதமானது. ஆனால் சகோதரியே, பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் ஒழிய அதுதான் நித்திய ஜீவன். அது இருந்தால் ஒழிய, இல்லை என்றால் பாதையின் முடிவில் நீ முடிவு பெற்றவளாய் இருப்பாய்.
காண்பதற்கு எவ்வாறு இருந்தாலும் சரி, அல்லது இவைகளெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு புகழ் வாய்ந்தவளாக அல்லது புகழ் கெட்டவளாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகாய் அல்லது அவலட்சணமாய் இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. உன்னிடம் நித்திய ஜீவன் இருக்குமானால் அங்கே நீ என்றென்றைக்குமா ஜீவிப்பாய். சந்திரனும் நட்சத்திரங்களும் இல்லாமல் போன பிறகு, பூமியானது மலைகளுக்குள் கண்ணீர் விட்டு அழுத பிறகு, வனாந்திரங்களும் மற்றவைகளும் இல்லாமல் போன பிறகு, இரவில் குடிகார மனிதன் தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு வருவது போன்று பூமியானது தள்ளாடும் போது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்க மறுத்து வானத்திலிருந்து விழும்போது, நட்சத்திரன் ரத்தமாக மாறும்போது, சூரியனானது வெட்கி தன் முகத்தை மறைத்துக் கொள்ளும் போது, அப்பொழுது அவர்கள் மனுஷகுமாரன் வருவதை காண்பார்கள். நீங்கள் கல்லறைகளில் இருந்து ஒரு வாலிபமான அழகான பெண்ணாய் வெளிவரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீரில் பிரகாசிப்பாய். வந்து தன் துணைவரை எடுத்துக்கொண்டு என்றென்றைக்குமா 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 ஜீவித்துக் கொண்டிருப்பாய். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்குள் சிறியதளவு இழுப்பு ஏற்படுவதை உணரும் போது அதை புறக்கணித்து தள்ளிவிடாதேயுங்கள். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? தேவன் உனக்குள்ளாய் இருப்பதாகும். அது எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவருடைய கிரியானது தொடர்ந்து செய்யப்படும்படியாக, அவருடைய சபையை ஒன்றாய் சேர்க்கும்படியாக, இந்த நாளில் சபையை ஒரு நிலைமைக்குள் கொண்டு வரும்படியாக, லூதரன் மெத்தடிஸ்ட் பெந்தகோஸ்த் சபைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்குள் கொண்டு போய் ஒத்திரு சுவிகாரத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் உரிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படிக்குமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சபையின் இந்த பகுதியானது இங்கே இருக்கின்ற இந்த சபைக்குள் ஆவியானது பிரவேசிக்கும் போது அது உயரே எழும்பி அந்த ஆவியை தொட்டதான வீட்டுக் கொள்ளப்பட்ட யாவற்றையும் அது வெளியே கொண்டு வரும். நீதிமான் ஆக்கப்படுதலில் அவர்களிடம் இருந்த எல்லா ஒளியோடும் கூட அங்கே நின்ற அந்த லூதரன்கள் தரையில் மயங்கி விழுந்து அவர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமாய் பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்டவர்களான அந்த மெத்தடிஸ்டுகளும் வீடுகளில் மேலும் கீழுமாக நடந்து பிதற்றல்காரர்கள், வாக்குமொழி பேசுபவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அந்த பெந்தேகோஸ்துகளும் அவர்கள் யாவருமாய் நீண்ட வேடாகவும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய பார்வையில் நீதியில் அந்த நாளில் அங்கே நிற்பார்கள். நீங்கள் என்னை அவருடைய ஊழிய காரணத்தை விசுவாசிப்பீர்களேயானால் நீங்கள் என்னை அவருடைய தீர்க்க தரிசி என்று அழைக்கிறீர்கள். நான் என்னை அப்படியாக அழைப்பதில்லை. ஆனால் கவனியுங்கள், கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பவர்களை தேவன் உயிர்த்தெழுதலின் போது அவரோடு கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை மாத்திரம் கொண்டு வருவார். ஜனங்களை அப்படியானால் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் போக முடியும்? ஒரு கோட்பாட்டினால் நாம் யாவரும் இணைக்கப்பட்டோமா? இல்லை. ஒரு கை குலுக்கலினால் நாம் யாவரும் உள்ளே இடுக்கப்பட்டோமா? இல்லை. ஒரு தனியினால் நாம் யாவரும் ஞானசானம் பண்ணப்பட்டதினாலா? இல்லை. அல்லது ஒரு ஸ்தாபனத்தினால் நாம் யாவரும் கட்டப்பட்டதினாலா? இல்லை. ஆனால் ஒன்று கொரிந்தியர் 12:13 படியாக, ஒரே ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நாம் எல்லாரும், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூத்தரன்கள், பிரஸ்பிடேரியன்கள் ஆகிய நாம் யாவரும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கின்றது. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களானோம். நீங்கள் நியாய தீர்ப்புக்குள் போவதில்லை. என் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியை பெருமட்டாய் ஒருவரால் விசுவாசிக்க முடியாது. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அதாவது பரிசுத்த ஆவி, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கும் போது நித்திய ஜீவன் உடையவர்களாய் அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். என்ன, நீங்கள் நியாய தீர்ப்புக்கு செல்வதில்லையா? நீங்கள் நியாய தீர்ப்புக்காக வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப் போவதில்லையா? நீங்கள் உங்கள் நியாய தீர்ப்பை இங்கேயே சந்தித்தாயிற்று. நீங்களை நிவரமாக கூறின போதே, அதாவது நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் கற்றது ஒன்றுக்கும் உதவாது என்று கூறின போதே உங்களுடைய நியாய தீர்ப்பை கடந்து போய்விட்டீர்கள். கத்தாவே, எனக்குள்ளாக வாழும், என்னை எடுத்து என்னை வழிநடத்தும் கத்தாவே. இந்த வைத்தியகால உலகமானது எப்படி என்னை அழைத்தாலும் கவலை இல்லை, என்னை நடத்தும் கத்தாவே, உம்முடைய ஆவியினால் என்னை நடத்தும். அப்பொழுது நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுக்கு என ஒரு முட்டாளாய் உங்களாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவருடைய நீதியிலே அந்த நாளிலே நாம் அழியாதவர்களாய் அவருடைய சாயலை பெற்றவர்களாய் இருப்போம். ஒரே ஒரு வழிதான் உண்டு, எவ்விதம்? நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். நீங்கள் அந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கும் போது நியாய தீர்ப்பானது அந்த சரீரத்தை ஏற்கனவே நியாயம் தீர்த்து விட்டது. உன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நாங்கள் அதை செய்துவிட்டோம் சகோதரன் பெண்ணாம் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வந்து ஒரு முத்திரையை அடையாளமாய் கொடுத்திருப்பாரேயானால் அந்த ஆவியானது உன்னை அந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக கொண்டு வருகிறது. நீங்கள் அந்த பக்கமாய் திரும்புகிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டி ஆகி வருகிறீர்கள். நீங்கள் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குள் பிரவேசித்து வருகிறீர்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாகி வருகின்றன. ஆமென். ஓ என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து நான் உன்னை இணங்கும்படி செய்யட்டும். இந்த எழுப்புதலானது உங்களை கடந்து செல்லும்படியாய் விடாதேயுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது என்ன? அது தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. அது எதற்காக அருளப்பட்டது? உங்களை முன்னின்று நடத்த, உங்களுக்கு வழிகாட்ட, உங்களை நிரப்ப, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களை வெளியே அழைக்க, சபைக்குள்ளாக அழைக்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சபை என்றால் என்ன? சபை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? வெளியே அழைக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்டது என்பதாகும். ஓ இப்பொழுது இதிலிருந்தே ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய முடியும். வெளியே அழைக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட அந்நியர்களாய், உலகத்துக்கு வெளியே இருப்பவர்களாய், அந்நியர்களும் பரதேசிகளுமாய், நாம் ஜீவிக்க வாஞ்சிக்கின்ற பட்டணமே பூமியின் மேல் இல்லை என்று அறிக்கையிடுவர்களாயிருக்கிறோம். ஓ என்ன, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போன்று சஞ்சாரிகளாய் பூமியின் மேல் கூடாரங்களில் வாசம் பண்ணவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் ஆன்மீகர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டனர். சுதந்திரவாளியின் சந்ததியாய் இருந்தனர். நாம் அவர்களுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். தேவனுடைய கரத்தினால் கட்டப்பட்டதும் பரம தேசத்தை எதிர்நோக்கி இருந்தனர். ஆமென். அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர். இன்றைக்கு அவர்களுடைய சந்ததியார் வரப்போகின்ற ஒரு பட்டணத்தை இன்னும் தேடிக்கொண்டு இந்த உலகத்தோடு இணங்கி போக விரும்பவில்லை. இந்த உலகத்தோடு எவ்வித தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை. நான்கு சதுரங்களாக கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். நித்திய ஜீவனை உடையதும் சூரியன் அஸ்தமியாததுமான ஒரு பட்டணத்தை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். வயது சென்று போகாததும், கதவின் கைப்படியில் கிரேப் காகிதம் வைக்கப்படாததும், அல்லது மலைச்சரிவில் கல்லறைகள் இல்லாததுமான ஒரு பட்டணத்தை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். ஜீவனாலே கட்டப்பட்டதும் உண்டாக்கப்பட்டதுமான அந்த பட்டணத்தை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. மனிதர்களின் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உலகத்துக்குள் உருண்டு வந்து அதை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அது போர் அடிக்கிற களத்தில் உள்ள ஒரு பதரை போலாயிற்று. அந்த கல் உலகத்துக்கு இடதற்கான அந்த கல், தவறுவதற்கான ஒரு கல், சபைக்கு பரிகாசத்திற்கும் இடதற்கான ஒரு கல்லாயிருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கோ அது ஒரு வேறு பெற்றதும் ஒரு காந்த கல்லாகவும், உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாகவும், இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாகவும் இருக்கிறது. ஓ என்னே, இளைப்பாறுதல். நான் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன். என்னுடைய ஆத்மா இளைப்பாறுதலில் இருக்கிறது. ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இடத்திலே பாருங்கள், நான் உங்கள் ஆத்மாவிற்கு இளைப்பாறுதல் தருவேன். அது விரோதமாக பேசப்படும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று மரியாளுக்கு தீர்க்கதரிசி கூறுகிறார். அது ஒரு அடையாளமாக இருக்கும், நிச்சயமாக அப்படி இருக்கும். ஆனால் அது ஒரு உறுதியாக இருக்க ஒன்றாக இருக்கும். அது ஒரு உண்மையான அன்பாக இருக்கும். அது ஒரு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். என்னுடைய சகோதரனே, என்னுடைய சகோதரியே, உங்களுடைய ஒரு சகோதரன் என்ற முறையில், கிறிஸ்துவுக்குள் ஒரு ஊழியர் என்ற முறையில், என்னுடைய முழு இருதயத்தை போன்று நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு மேலாகவோ, உங்களுக்கு பக்கமாகவோ, அல்லது உங்களுக்கு கீழாகவோ கடந்து போக விட்டாதேயுங்கள். இதை உங்கள் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு சந்தோஷமான நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு $1,000,000 கிடைக்கும் என்று நான் வாக்கு பண்ண மாட்டேன். இல்லை ஐயா, சகோதரனியோ, நான் நினைக்கிறேன் தற்பொழுது இப்படிப்பட்டவை அதிகமாக வாக்களிக்கப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான டாலர்கள், பலதரப்பட்டவர்கள் கூறுகின்ற காரியங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் $1,000,000 பெறுவீர்கள், நீங்கள் பணக்காரராகிவிடலாம் என்கின்றனர். நான் ஒன்றையும் உங்களுக்கு வாக்களிக்கிறதில்லை. நான் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வாக்களிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவருடைய ரட்சிப்பு. அவருடைய கிருபையானது எல்லா சோதனைக்கும் போதுமானதாக இருக்கிறது. நாளில் இருந்த ஜனங்கள் அவர்களும் இருந்ததை கூட வேண்டாம் என்று கொடுத்து விட்டனர். இப்பொழுதோ லட்சியங்களை குறித்து பேசுகிறீர்களா? அவர்களும் இருந்ததையே வேண்டாம் என்றனர். சகோதரி ஆஞ்சி, சகோதரி ஆஞ்சி, நீயும் கேட்டியும் இந்நாட்களில் ஒன்றில் வீடு திரும்பும் வாரம் என்ற பாடலை பாட எனக்கு அதை கேட்க விருப்பமாயிருக்கிறது. அன்று முதல் அநேகர் எல்லையை கடந்து போய்விட்டனர். ஓ என்ன, அவர்கள் ஒன்று பெரிய காரியங்களை கேட்கவில்லை. அவர்கள் பணத்தை கேட்கவில்லை. ஏன்
பேதுரு கூறினார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவர்களே, இன்றிரவு நான் அதையே கூறுகிறேன். கிறிஸ்துவினாலும் அவருடைய உயிர்த்தெழுதினாலும் என்னிடத்தில் உள்ள சந்தோஷத்தையும் அன்பையும் உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் என்ற முறையில் அவைகளை உங்களுக்கு தருகிறேன். தேவன் உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் வந்து சிலுவை அண்டையில் காத்திருங்கள், அங்கிருந்து எழுந்திருக்க வேண்டாம். நாளை இரவு நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒன்று, நீங்கள் இங்கே உள்ளே சென்று முடிந்திருக்க மாட்டாய் காத்திருக்க வேண்டும், அல்லது மேலே வாருங்கள், நாங்கள் ஜெபம் செய்து உங்கள் மேல் கரங்களை வைக்க போகிறோம். அதுதான் வேத பிரகாரமான ஒழுங்காய் இருக்கிறது. பரிசுத்தாவிக்காக கைகளை வைத்து ஜெபிக்குதல். அதற்கு பிறகு நாங்கள் போகிறோம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். நீங்கள் சரியாக அங்கே தடுத்திருப்பீர்களானால் 20 முழுவதுமாக இருங்கள், அடுத்த நாளும் இருங்கள், அதற்கு அடுத்த நாளும் இருங்கள், விடுமுறை நாட்கள் முழுவதுமாக இருங்கள், வருடத்தின் முதலாம் நாள் வரைக்கும் காத்திருங்கள், அது பெற்றுக் கொள்ளும் மட்டாய் தரித்திருங்கள். அதாவது நாளை இரவை குறித்து நாங்கள் என்னவெல்லாம் கூறி என்ன வர வேண்டும் என்று வேதத்திலிருந்து காட்டினவோ அது வரும். அப்படி அது வரும்போது வேதனைக்குள்ளாய் இருக்கும் பிசாசுகள் போதுமானதாக இருக்காது. மரணத்தை விட்டு நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். சந்தோஷ மணிகள் ஒலிக்கும். நான் உமக்கு சொல்லுகிறேன், அது உங்களை ஆக்கிரிக்குள்ளாக்குகிறது. இதோ இங்கு ஒரு பையன் இருக்கிறான், என்னோட அருமையான சகோதரன். அவர் துப்பாக்கியை இடுப்பில் சொருகிக் கொண்டு எவனுடைய மூளையை சிதறடிக்கலாம் என்று சுற்றித் திரியும் கொள்ளைக்காரன். என்ன சம்பவித்தது? ஒரு நாள் அவன் நோக்கி பார்த்து ஜீவனுக்குள்ளா விசுவாசித்தான். அவன் தொடர்ந்து நடக்கலானா? என்னுடைய கூட்டங்களுக்கு தொடர்ந்து வர துவங்கினான். ஏழை மனிதன் சாப்பிடுவதற்கு போதிய உணவில்லாமல் பசியாயும் தாகமாயும் கூடாரத்தின் பக்கத்துள்ள புதர்களில் படுத்து தூங்கினான். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தார். ஓ, என்னுடைய சகோதரனே, அது உண்மை மாற்றினது, அது அப்படி செய்யவில்லையா? அது ஜீவனை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு போயிற்று. பகையானது வெளியே சென்று அன்பானது உள்ளே வந்தது. ஓ, என்று விரோதம் சச்சரவு எல்லாம் விழுந்து போயின. புது ஜீவன் உள்ளே வந்தது. இங்கே மற்ற நேரங்களில் மற்றவர்களையும் இங்கேயும் வெளியேயும் அங்கேயும் நோக்கி பாருங்கள். ஓ, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷ மணிகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, அதை வெளிப்படுத்தி காட்ட எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நான் இதை இதோடு விடுகிறேன். நான் கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன் என்றும், தேவனுடைய வேதத்திலிருந்து அது சரி என்று நான் காண்பிக்க முயன்றேன் என்றும் நீங்கள் என் சாட்சியை விசுவாசித்தால், என்னுடைய வார்த்தைகள் இதை குறித்து சற்று விரோதமாய் உங்களுக்கு தென்படுமானால், விஞ்ஞான உலகத்தில் உள்ள அந்த படத்தை நோக்கி பாருங்கள். அணியை கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் வழிநடத்தின இந்த அக்கினி ஸ்தம்பத்தை அது கொடுத்த கனியை கவனியுங்கள். அது என்ன செய்தது என்றும் அது என்ன கூறினது என்றும் பாருங்கள். பேசுவது நான் அல்ல, அது உன் மூலமாக பேசுகின்ற அவர் தானே. புரிகின்றதா? தரிசனங்களை காண்பது நான் அல்ல, அது உன் மூலமாக பேசுகின்ற அவர் தானே. வியாதியை சுகப்படுத்துகிறது நான் அல்ல, அது உனக்குள்ளாக இருக்கின்ற அவர் தானே வியாதியை சுகப்படுத்துகிறார். பிரசங்கிக்கிறது நான் அல்ல, நான் ஒரு பின்தங்கும் கோடை, அந்த எண்ணத்தில் இருந்தே ஓடிவிடுவேன். ஆனால் உன் மூலமாக பேசுகிறவர் அவரே. எனக்கு வார்த்தை தெரியாது, ஆனால் அவருக்கு அதை தெரியும். அதுதான் காரியம், அதுதான் காரியம், அதுதான் அது. அவர் அங்கே இருக்கிறார். அதே தேவனுடைய தூதனானவர் இங்கே சரியாக இந்த கட்டிடத்தில் இன்றிரவு இருக்கிறார். ஓ, நான் எவ்வளவாக அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? நம்முடைய ஜீவியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை பேர் அதை பெறாமல் இருந்து அதை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். சகோதரன், நான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாஞ்சிக்கின்றேன். எல்லா இடங்களிலும் உள்ள உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதை பெற்றுக் கொண்ட உங்களில் எத்தனை பேர்கள் அப்போஸ்தலர் நாளில் அவர்கள் செய்தது போல செய்து, ஓ கர்த்தாவே, கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதம் நடக்கும்படி செய்து, விநியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி பேசுவதற்கு எனக்கு முழு தைரியத்தையும் அன்பையும் ஒரு புதிய நிறைவையும் தாரும் என்று கூறுவீர்கள். ஆம், இதோ என்னுடையதும் கூட உயர்த்துகிறேன், கர்த்தாவே அதை எனக்கு தாரும். உங்களுடைய வாஞ்சியை உங்கள் இருதயங்களில் பற்றி கொண்டவர்களாய் ஆழ்ந்த உத்தமத்துடன் ஜெபத்திற்காக நாம் தலைகளை வணங்குவோம். Lord Jesus, we close this little gathering tonight. In the name of பரிசுத்த ஆவியின் பேரிலும் ஐக்கியம் கொண்ட பிறகு இந்த சிறிய கூட்டத்தை இன்றிரவு முடிக்கின்றேன். அவர் எப்படியாய் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின் எண்ணெயை எங்கள் இருதயங்களில் ஊற்றினார். எங்கே போரகர்கள் உள்ளனர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துள்ள வாழ்க்கையின் வெவ்வேறு துறைகளிலும் உள்ளவர்களும் இங்கு உள்ளனர். நாங்கள் இப்பொழுது அறிவோம் பரிசுத்த ஆவி என்னவென்று, தேவனுடைய ஒரு வாக்குத்தம் என்று அறிவோம். விசுவாசிக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அது நித்திய ஜீவனாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானது நமக்காக திருப்பி அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று நாம் யாவரும் அறிவோம். இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார். அக்கினி சமமாய் தேவன் நமக்கு மேலாக இருந்தது போன்று, அதற்கு பிறகு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அழைக்கப்பட்ட இம்மானுவேல் சைரத்திற்குள்ளாக அவர் நம்மோடு கூட நடந்தார். இப்பொழுது அவர் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நமக்குள் இருக்கிறார். ஓ, இயேசு சொன்னார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலேயே நீங்கள் அறிவீர்கள். அந்த நாளிலேயே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் சொல்ல வேண்டிய விதமாக கூறினால், நீங்கள் அந்தகார உலகில் இருக்கிறீர்கள், ஆனால் அந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று. பிதாவே, அது வெளிப்படையாகவும் பரிபூர்ணமாயும் விளக்க முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது விசுவாசிக்கத்தக்கதாக அங்கே ஒரு காரியமும் இல்லை. ஆனால் தேவனுடைய எல்லா கிரியைகளும் விசுவாசத்தினால் ஆளப்படுகிறது. உம்முடைய வார்த்தையின் பேருள்ள விசுவாசத்தினாலும் இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து, பரிசுத்த ஆவியினாலும் இங்கு பசியாக உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதை பெற்றுக் கொள்ளாமல் இருந்து அதற்காக பசியாக இருக்கிறவர்களை நினைவு கோரும். பசிக்காக உள்ளவர்களாய் இருக்கும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று நீர் கூறுவது போன்று கர்த்தாவே நாங்கள் அவர்களிடத்தில் கூறுவோம். அது ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பசியாய் இருப்பதும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவன் உங்களிடத்தில் பேசினார் என்று அறிந்திருப்பதே ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஏனென்றால் என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்குள்ள பழைய நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் இங்கே தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். நான் என்னுடைய கரத்தையும் உயர்த்தி இருக்கிறேன். ஓ கர்த்தாவே, எங்களுக்கு பலனை தாரும், எங்களுக்கு வல்லமையை தந்து, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக ஆகிய இயேசுவின் கரத்தை நீட்ட செய்து, அற்புதங்களும் அடையாளங்களும் நற்பிக்கும்படியாக செய்து, இது ஒரு ஆழமான ஊழியமாயும் இதுவரையிலும் நடந்திராத மகத்தான ஊழியமாகவும் இருக்கும்படி செய்யும். ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு தைரியத்தையும் அன்பையும் எங்களுக்கு தாரும். இதை அழியும் கர்த்தாவே, எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூடையிலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நாளை இரவு கட்டாவே பலமுள்ள ஒரு பலத்த காற்று இந்த கட்டத்திற்குள்ளாக வீச செய்து, இன்னொரு பெந்தெகோஸ்தின் நாள் உண்டாகும்படியாய் செய்யும். அஸ்திபாரமானது போடப்பட்டாயிற்று. எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆலைகள் அடிக்கப்பட்டு, கொடுத்தவைகள் அடிக்கப்பட்டு, ஆட்டுக்கடாக்கள் அடிக்கப்பட்டு, மேஜையில் பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தாளிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ கட்டாவே, ஒரு பெந்தெகோஸ்தின் யூபிலியை அனுப்பி நாளை இரவு இந்த கட்டத்திற்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரப்பும். இதை அழியும் பிதாவே.
Granted, Father, we asked it in Jesus' name. Amen.
இதை அழியும் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம். ஆமென்.
We'll learn a lot of things. We'll have a heart that's made of gold. Perhaps a thousand strings. We'll sing and shout and dance about. The Lamb will dry our tears. We'll have one home from homing week. The first 10,000. Amen. The precious blood of God's own Son has cleansed and sanctified. A wonder speak for His name, and they are called the bride. With all year neglected and despised, one day the Lord will bring those chosen ones.